அறிவோம். அனைவருக்கும் நமஸ்காரம். நாம் பார்த்து கொண்டிருக்கிற வகுப்பு நாரத பக்தி சூத்திரம். இப்ப இந்த நாரத பக்தி சூத்திரத்துல கடந்த வகுப்புல 11 சூத்திரங்கள் பார்த்து முடிச்சோம். 5வது அத்தியாயத்துல, அதாவது மொத்தம் 77 சூத்திரங்கள் பார்த்து முடிச்சிட்டோம். இந்த ஒட்டுமொத்த நாரத பக்தி சூத்திரத்துல 84 சூத்திரங்கள் இருக்குன்னு நான் ஆரம்பத்திலே சொன்னேன். அப்போ இன்னும் பாக்கி இருக்கிறத இன்னைக்கு முடிச்சிடலான்னு பாக்குறேன். இப்ப கடந்த வகுப்புல நம்ம 77வது சூத்திரம், 5வது அத்தியாயத்தினுடைய 11வது சூத்திரத்துல என்ன பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஒரே உண்மை, அந்த சத்து, அந்த இருப்பு இருக்கு இல்லையா, அந்த இருப்பை நாடுகின்றவர்களுடைய வாழ்க்கை ஒரு நொடியும் வீணாவதில்லை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய உண்மையை கடந்த சூத்திரத்துல உபதேசம் கொடுத்தார். அப்போ அப்படிப்பட்ட ஒரு உயரிய உபதேசத்தினால நாம் எப்பவுமே அந்த சாஸ்திரத்துல கவனம் வைக்கணும், நமக்கு கொடுக்கப்பட்ட சாதனைகளை சரியா செய்யணும், அதுல ஒரு தீவிரம் இருக்கணும், அர்ஜென்சி இருக்கணும். ஏன்னா நாம பாட்டு அலட்சியமா இருந்தோம்னா பிறவி போயிடும், திருப்பி மீண்டும் ஒரு பிறவி எடுக்க வேண்டியது வந்துடும். அது இந்த மாதிரி அமையுமா அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா நம்முடைய வாசனைகள், பூர்வ சம்ஸ்காரங்கள், நம்முடைய கர்மாக்கள் அடிப்படையில் உடம்பு மாறலாம், என்ன வேணால் நடக்கும். அதனால அடுத்தது ஒரு பிறவியில் முடிப்போமா ரெண்டு பிறவியில் முடிப்போமான்னே தெரியாது. ஆகவே இந்த பிறவியை சரியாக பயன்படுத்தி சாதனைகளை சரியாக செஞ்சு சாஸ்திர ஞானத்தோட நம்ம வாழ்க்கையை நம்ம முடிச்சுக்கணுங்கிறத இந்த பிறவியில் மிக முக்கியமாக பார்க்கணும்னு சொல்கிறார். இப்ப நாரத பக்தி சூத்திரத்தினுடைய 5வது அத்தியாயத்தின் 12வது சூத்திரம், அஹிம்சா சத்திய சௌச்ச தயா ஆஸ்திக்யாதி சரித்ராணி பரிபாலனியாணி. இங்க என்ன சொல்றாருன்னா, அஹிம்சை, சத்தியம், சௌச்சா, தயா, ஆஸ்திக்யா, சரித்ராணி. அப்ப என்ன சொல்றாரு, அஹிம்சை அப்படின்னா பிற உயிர்களை துன்புறுத்தாமை, யாருக்கும் ஹிம்சை செய்யக்கூடாது, சத்தியம் உண்மையா இருக்கணும், சௌச்சா சுத்தமா இருக்கணும், எதுல உடல் அளவிலும் மனதளவிலும். அது எப்படிங்க சௌச்சா அப்படின்னா, உடல்ல குளிக்கிறீங்க, குளிக்கும்போது உடல் தூய்மை உண்டாகும், உள்ள தூய்மை வாய்மையால் காணப்படும். சத்தியத்தினால ரெண்டும் மேட்ச் பண்றாரு, சத்தியா சௌச்சா. இதை திருவள்ளுவர் சொல்றாரு இல்லையா, உடல் தூய்மை நீரால் அமையும், உள்ள தூய்மை வாய்மையால் காணப்படும். அந்த வாய்மை அப்படின்னா நம்ம ஏதோ பொய் பேசாமல் இருக்கிறது அப்படிங்கிறத விட உண்மை அந்த இறைவனால் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரே இருப்பு தான் இருக்கு, இறைவன் மாத்திரம் தான் இருக்கிறான். அதனால் அந்த உண்மையை உணர்ந்தவர்கள், தூயவர்கள், சுத்தமானவர்கள் அப்படிங்கிற நிலையில தான் இங்கே சௌச்சாங்கிற வார்த்தை வருது. அப்போ அஹிம்சை, சத்யா, சௌச்சா, தயா, கருணை, ஆஸ்திக்யா, சாஸ்திரத்தின் மீதும் சாஸ்திரத்தை உபதேசிக்கின்ற குருவின் மீதும் நம்பிக்கை, சரித்ராணி இப்படிப்பட்ட நற்பண்புகள், பரிபாலனி ஆணி பாதுகாக்கப்பட வேண்டியவைகள் அப்படின்னு சொல்றார். அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், அஹிம்சை, சத்தியம், சௌச்சம், தயா, ஆஸ்திக்யாதி, சரித்ராணி, பரிபாலனி ஆணி அப்படின்னா, அஹிம்சை, சத்தியம், சுத்தம், கருணை, நம்பிக்கை போன்ற நற்பண்புகள் கடைபிடிக்கப்பட வேண்டும், பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற ஒரு மிக உயரிய உபதேசத்தை இந்த இடத்துல இந்த 5வது அத்தியாயத்தின் 12வது சூத்திரத்துல சொல்றார். ஒட்டுமொத்த சூத்திரத்தினுடைய எண்ணிக்கையின் படி பார்த்தா 78வது சூத்திரம். அப்ப இதுக்கு முன்னாடி நமக்கு வாதம் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி ஒவ்வொரு க்ஷணத்தையும் வீணாக்க கூடாது அப்படின்னு சொன்னார். பக்தியின் சாதனைகள் என்ன அப்படின்னு சொன்னார். இப்ப இதுல என்ன சொல்றாருன்னா, அஹிம்சையை கடைபிடிக்கணும், எந்த உயிர்களுக்கும் யாருக்கும் இம்சை செய்யக்கூடாது. அஹிம்சைனா துன்பம் படுத்தக்கூடாது, துயரம் படுத்தக்கூடாது அப்படிங்கிறது விஷயம். அப்ப சத்தியம், அதே மாதிரி உண்மை இருக்கணும், தூய்மை இருக்கணும், கருணை இருக்கணும், சாஸ்திரத்தின் மீதும் சத்குருவின் மீதும் நம்பிக்கை இருக்கணும். இது போன்ற நற்பண்புகள் தான் நடைமுறையில் வர வேண்டும். அப்படி வந்தால்தான் நம்ம பராபக்தி நிலைக்கு உயர்ந்ததுக்கு அடையாளம் அப்படிங்கிறதையும் இங்க புரிய வைக்கிறார். அப்ப இதுல என்ன மைய கருத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா, பக்தி எந்த அளவுக்கு உயர்ந்தாலும் அடிப்படை தர்மம், என்றும் விட்டுவிடவே கூடாது, விடப்படக்கூடாதுங்கிறதுல நாரதர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காருன்னு பார்க்குறோம். ஏன்னா நமக்கு அடிப்படையான விஷயங்கள் இதெல்லாம் இருக்கு. அகிம்சை, சத்தியம், சுத்தம், கருணை, நம்பிக்கைங்கிற நற்பண்புகள் இருக்கு இல்லையா. இப்போ இந்த நற்பண்புகளை வந்து நம்ம விட்டுவிடக்கூடாது. எந்த அளவுக்கு நம்ம பக்தியில உயர்ந்து பராபக்தி நிலைக்கு போனாலும் கூட இந்த பண்புகள், இந்த தர்மங்கள் தவறக்கூடாது அப்படிங்கிறத இங்க மைய கருத்தை பார்க்குறோம். அப்போ இந்த அடிப்படையில் நாரதர் வந்து நம்முடைய நிலைப்பாடை பரிசோதிக்கிறார். அதாவது எப்படி நாம் வாழ்கிறோம் அப்படிங்கிறத நமக்குள்ளேயே விசாரம் பண்ணி பார்க்க வேண்டும் என்று கேட்கிறார். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம வந்து இந்த பாதையில் பயணம் பண்ணுறோம் இல்லையா. அப்போ இதில் என்னென்ன பண்புகள் நம்மகிட்ட இருக்கு? அகிம்சை, சத்தியம், சௌச்சம், தயா, ஆஸ்திக்யம், இவைகள் அனைத்துமே ஒரு சாதகனுக்கு தேவையான அஸ்திவாரம் அப்படிங்கிறார். ஒவ்வொரு சாதகர்களுக்கும் இது கண்டிப்பாக இருக்க வேண்டும் அப்படின்னு ஆரம்பத்திலே சொல்கிறார். அப்போ இதில் என்னன்னா, நிறைய பேர் வந்து ஆன்மீகத்தில் வருவாங்க, ஆனால் அகிம்சையை கடைபிடிக்க மாட்டாங்க. ஏன் அகிம்சையை கடைபிடிக்க மாட்டாங்கன்னா, பிற உயிர்களுக்கு துன்புறுத்தாமை அப்படின்னா அகிம்சை செய்யக்கூடாது அப்படின்னு நாரதர் சொல்கிறாரு. ஆனால் இங்கே நிறைய பேர் ஆன்மீகத்தில் வந்து நிறைய பேர் துன்புறுத்துவாங்க, நிறைய உயிரினங்களை துன்புறுத்துவாங்க, அப்புறம் மற்ற உயிரினங்களை உணவாக உட்கொள்வாங்க. அதாவது நான்வெஜ் சாப்பிட்றவங்கெல்லாம் ஆன்மீகத்தில் இருப்பாங்க. அப்புறம் கேட்டால் என்ன சொல்லுவாங்கன்னா, எல்லாம் உணவு தானங்க, அதுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது, பக்திக்கும் அசைவம் சாப்பிட்றதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது அப்படின்னு அவங்களே சமாதானப்படுத்திக்குவாங்க. ஆனால் இங்கே வந்து இன்னொரு உயிரை நம்ம கொன்று சாப்பிட்டா நமக்கு இறைவனுடைய அனுகிரகம் கிடைக்காது அப்படிங்கிறது திருவள்ளுவரே சொல்கிறாருன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். திருவள்ளுவருடைய திருக்குறள்லேயே, தன் ஊன் வளர்க்க பிரிது ஊன் உண்பானை எங்ஞனம் ஆளும் அருள். தன்னுடைய ஊன்னா தன்னுடைய உடம்பை வளர்ப்பதற்காக, பிரிது ஊன் உண்பானை, இன்னும் சில உயிர்களை தன்னுடைய உடம்பை சாப்பிட்றான் இல்லையா, அப்படிப்பட்டவனுடைய வாழ்க்கையில் எப்படி அருள் கிடைக்கும் அப்படின்னு திருவள்ளுவரே ஒரு கேள்வி எழுப்புறாரு இல்லையா. அதுதான் இங்கே முதல்ல சொல்லக்கூடிய அகிம்சை. அப்போ இன்னொரு உயிரை துன்புறுத்தி சாப்பிட்டுட்டு ஆன்மீகத்துக்குள்ளே வரக்கூடாது. அப்படி வந்தால் அது ஆன்மீகமே கிடையாது. ஏன்னா அகிம்சையே இல்லை, அடிப்படை பண்பே இல்லை. ஆனால் ஆன்மீகவாதின்னு போய் சொல்லிக்கிட்டு ஏமாத்திக்கிட்டு இருக்கக்கூடாது. அப்போ அதனால் இங்கே பொதுவாக உயிர் கொலை, உயிர் பலி இப்படியெல்லாம் ஆன்மீகம் கிடையாது. ஆனால் நிறைய பேர் வந்து பலி கொடுக்கறது தான் ஆன்மீகம்னு நினச்சிக்கிட்டு கடவுள் முன்னாடியே கோழி அறுக்கிறது, ஆடு அறுக்கிறது, மாடு அறுக்கிறது, இப்படியெல்லாம் வந்து இந்த கௌணி பக்தியிலேயே வந்து அந்த மூன்று குணபேதங்கள்லேயே வந்து தமோ குண பக்தி அதிகமாக பண்ணுவாங்க. அது பண்ணவே கூடாது. அது பண்ணால் பாவம் தான் செய்கிறோம். அவங்களுக்கு பக்தினா என்னன்னு தெரியாதனால இப்படி பாவத்தை சேர்த்திக்கிறாங்க. அதனால் அவங்க மீண்டும் பல பிறவிகள் எடுப்பாங்க. ஆனால் இங்கே விவரம் தெரிஞ்சவங்க வந்து உண்மையான பக்தினா அகிம்சையை கடைபிடிக்கணும். எந்த உயிர்களுக்கும் துன்பத்தை உண்டாக்கக்கூடாது. நமக்கு தெரியாமல் நடந்துட்டா அது வேற, தெரிஞ்சு செய்யக்கூடாது. அதனால் தன் ஊன் வளர்க்க பிரிது ஊன் உண்பானை என்னனம் ஆளும் அருள் அப்படின்னு அகிம்சையை முதல்ல வலியுறுத்துறார். சத்தியம், எல்லா விஷயத்திலும் நம்ம உண்மையாக இருக்கணும். யாரையும் ஏமாற்றக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது. இதுதான் இங்கே சத்தியம். ஏன்னா இறைவனே சத்தியமாக இருக்கிறான். இறைவனுக்கு பேரே வந்து சத்து தான். அப்போ அந்த சத்தாக இருக்கிறது தான் சித்தா மிளிருது நம்ம மூலமாக. அப்போ அப்படிப்பட்ட சச்சிதானந்த ஸ்வரூபமாக இருக்கின்ற இறைவன் தூய்மையாக இருக்கிறான் அப்படின்னு அடுத்தது சொல்கிறாரு. சௌச்சம், அந்த சௌச்சம்ங்கிறது எப்படின்னா, உள்ள தூய்மையில் தான் இறைவன் நம் முன் பிரகாசிக்க முடியும். உள்ளம் தூய்மையாகலைன்னா இறைவன் நம் மூலமாக பிரகாசிக்க மாட்டான். எல்லா உயிர்களிடத்திலும் இறைவன் இருந்தாலும் அவன் வெளிப்பட்டு பிரகாசிக்கணும்னா அவன் அந்த உள்ள தூய்மை இருக்கிறவங்ககிட்ட தான் வெளிப்பட்டு பிரகாசிப்பான். அது என்னங்க வெளிப்பட்டு பிரகாசிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நீங்கள் உள்ளம் தூய்மையானா இறைவன் உங்கள் மூலமாக வெளிப்படும் போது உயரிய உபதேசங்கள் இந்த உலகத்துக்கு உங்கள் மூலமாக கிடைக்கும். அப்படித்தானே நாயன்மார்கள் வந்தாங்க, ஆழ்வார்கள் வந்தாங்க, திருவள்ளுவர் வந்தார், திருமூலர் வந்தார், நிறைய மகான்களை நம்ம சொல்லலாம். அப்போ இவங்கெல்லாம் எப்படிங்க இந்த மாதிரி சாஸ்திரங்களை கொடுத்தாங்கன்னா, அந்த உள்ள தூய்மையில் அவர்களிடமிருந்து வெளிப்பட்டது தான் அந்த வேதங்கள், பிரகரண கிரந்தங்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ அப்படித்தான் இங்கே ஞானிகள் அந்த இறைவனை தன்னுள் வெளிப்படுத்துகின்ற பாத்திரமாக இருந்தார்கள். ஆகவே சௌச்சம் மிக மிக முக்கியம் என்று பார்த்தோம். தயா, கருணை. அப்ப கருணை இருக்கிறவங்கிட்ட வந்து எப்படி ஒரு உயிரை கொன்று சாப்பிடணுங்கிற புத்தி வரும், வராது இல்லையா. அப்ப அகிம்சையும் கருணையும் இங்க பெரிய வித்தியாசம் இல்லை. உயிர்வதை செய்யக்கூடாதுன்னு அவர் சொன்னாலும் கருணை இருந்தா கண்டிப்பா உயிர்வதை செய்ய மாட்டான். ஆகவே தயாங்கிறதையும் இங்க எடுத்துக்கிறார். ஆஸ்திக்யம்னா அந்த உண்மையின் மீது நம்பிக்கை. நம்பிக்கைங்கிற வார்த்தை ஆஸ்திக்யம்னா, ஸ்ரத்தாங்கிற வார்த்தைக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம்னா, சாஸ்திரத்தின் மீதும் சத்குருவின் மீதும் இருக்கின்ற நம்பிக்கை ஆஸ்திக்யம். இவைகள் அனைத்தும் ஒரு சாதகனுக்கு தேவையான அஸ்திவாரம் என்று இந்த சூத்திரத்துல மிக நுட்பமான விஷயங்களை, பண்பு நலன்களை நமக்கு அறிவுறுத்துகிறார். அப்போ பக்தி இருந்தாலும் இந்த பண்பு நலன்கள் நம்மிடத்துல விட்டுவிட்டு போயிடக்கூடாது. ஏன்னா இதெல்லாம் அடிப்படை பண்புகள், தர்மம் தவறாத பண்புகள் அப்படிங்கிறத இங்க ஆழமா வலியுறுத்துறார். இந்த மாதிரி பண்புகள் நம்ம கிட்ட இல்லாம பக்தி பண்ணா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நிறைய பேர் கேட்பாங்க, ஏங்க அகிம்சை இல்லாம பக்தி பண்ணா என்னங்க ஆயிடப்போகுது, சுத்தம் இல்லாம பக்தி பண்ணா என்னங்க ஆயிடப்போகுது, உண்மை பேசாம பக்தி பண்ணா என்னங்க ஆயிடப்போகுதுன்னு கேட்டா, அப்படி ஒருத்தர் பக்தி பண்ணாங்கன்னா அவங்க கிட்ட அகங்காரம் வந்துடும், உண்மையான பக்தி இல்லாது நானுங்கிற ஈகோ பக்தியா மாறும். அப்புறம் ஆன்மீகம்ங்கிற பேர்ல ஊழல் செய்யலாம். ஏன்னா அந்த மாதிரி பக்திக்கு வந்து அகிம்சையும் இல்லை சத்தியமும் இல்லை அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான், பொய் சொல்லுவான், ஊழல் பண்ணுவான். ஊழல்னா என்ன, அதாவது ஏமாத்துறது. ஆன்மீகம்ங்கிற போர்வையில கடவுள் பேரை சொல்லி காசு பண்றது, கடவுளை வச்சு எப்படிலாம் சம்பாதிக்கலான்னு கணக்கு பார்க்கறது, அதுக்கு தான் நிறைய இந்த பரிகாரங்கள் அது இதுன்னு கொண்டு வந்து உருவாக்கிக்குவாங்க. கடவுள் பேரை சொல்லி அந்த கடவுளையே கருவியா வச்சு காசு பண்ற வித்தைகள் நிறைய பேர் பண்ணுவாங்க. அப்ப இதெல்லாம் என்ன, ஆன்மீக ஊழல். அரசியல்வாதிகள் பண்ற ஊழல் மாதிரி ஆன்மீக ஊழல்வாதிகள் நிறைய இருக்கிறாங்க. அப்ப எப்படி இவங்கெல்லாம் ஆன்மீக ஊழல்வாதிகளா வந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க கிட்ட அகிம்சை இல்லை, சத்தியம் இல்லை, சௌச்சம் இல்லை, தயா இல்லை, ஆஸ்திக்யம் இல்லை, இந்த பண்புகள் எதுவுமே இல்லை. அதனால இவர்களெல்லாம் ஊழல்வாதிகளா மாறிட்டாங்க. அதனால இங்க என்ன சொல்றாரு, பண்பு நலன்களை விட்டுவிடக் கூடாது. நீங்க என்ன உயரிய பக்தி, பக்தியில எந்த அளவுக்கு உயர்ந்து பராபக்தி நிலைக்கு வந்தாலும் கூட தர்மம் தவறக்கூடாது, அறம் தவறக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப ஆழமா இருக்கிறாருங்கிறது இங்க நம்ம பார்க்க முடியுது. அப்ப ஒவ்வொரு சாதகரும் அவசியம் இதை நடைமுறையில் பயிற்சி செய்ய வேண்டும் அப்படிங்கிறதையும் இங்க பார்க்க முடியுது. அப்ப இந்த அகிம்சைங்கிற நிலையில வேறுபாடுகள் கிடையாது, நான் வேறு அந்த உயிரினம் வேறு என்று நம்ம பிரித்து பார்ப்பது கிடையாது. ஏன்னா பார்க்கின்ற எல்லா உடல்களுக்குள்ளும் உணர்வாய் அந்த இறைவனே இருக்கிறான், உயிராய் இறைவனே இருக்கிறான்னு தெரிஞ்சுக்கிட்ட பிறகு எனக்குள்ள இருக்கிற உணர்வு உயிர் மாதிரி தானே அந்த உடலுக்குள்ளேயும் இறைவன் உயிரா உணர்வா இருக்கிறான், அதையே நான் போய் தொந்தரவு பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம அந்த உயிரை தொந்தரவு பண்ணாம நம்ம கடந்து போறது தான் அகிம்சைன்னு பேரு. அப்புறம் இந்த அகிம்சைங்கிற விஷயத்துல நிறைய பேர் சந்தேகம் கேட்டாங்கன்ட்டு நான் ஏற்கனவே அதுக்கெல்லாம் பிரீஃப் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன். அதாவது அது எப்படிங்க, ஒரு உயிரை துன்புறுத்தக்கூடாதுன்னு நீங்க சொல்றீங்க, அப்போ வந்து தாவரங்கள் உயிர் இல்லையான்னு கேட்பாங்க, ஏன்னா தாவரமும் உயிர் இருக்கே, அப்போ அதுவும் தானே துன்புறுத்துறோம் அப்படின்னு கேட்குறாங்காட்டி நான் அதுக்கான விளக்கங்கள் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். சைவம் அசைவம்ங்கிற டாப்பிக்கில் அதை பற்றி மணிக்கணக்கில் பேசியிருக்கிறேன், அதுக்கான ஒரு புத்தகத்துலையும் அதுக்கான விவரங்கள் சொல்லியிருக்கிறேன். அதெல்லாம் நீங்கள் நேரம் கிடைக்கும்போது பார்த்து அதை வெரிஃபை பண்ணிக்கோங்க. அப்போ தயா என்கிற கருணை, சத்தியம் என்கின்ற உண்மை, இவைகளெல்லாம் ஒரே இருப்பை உணர்த்துகின்ற விஷயம் என்பதனால அத்வைதத்தின் வெளிப்பாடு என்று இங்கே பார்க்கிறோம். அப்போ ஆன்மீகம் என்பது அனுபவம் மட்டுமல்ல, அது நம்முடைய வாழ்க்கை முறையும் ஆகும் என்று இந்த இடத்துல ஆழமா புரிய வைக்கிறார். அப்ப நாம் இந்த இடத்துல நம்முடைய விசார பாதையில எப்படி நம்ம இதை ஆழ்ந்து பார்க்கணும்னா, இப்ப நம்ம ஆன்மீகத்துக்குள்ள வந்திருக்கிறோம், அது வாழ்க்கையில நம்ம இடத்துல எப்படி தெரிகிறது என்று நமக்குள்ளேயே நம்ம ஒவ்வொருத்தரும் கேள்வி கேட்டு விசாரணை செய்து விழித்து கொள்ளணும். இப்ப நம்ம இது போன்ற உயரிய பாதைக்குள்ள வர்றதுனால நம்மளால மாற முடியுதான்னு பார்க்கணும். இந்த ஐந்து பண்பு நலன்கள் நடைமுறையில கொண்டு வர முடியுமா, அகிம்சை நம்ம இடத்துல இருக்கா, சத்தியமா நம்ம நடந்துக்கிறோமா, உண்மையா நடந்துக்கிறோமா, தூய்மை இருக்கா நம்ம இடத்துல, கருணை இருக்கா, ஆஸ்திக்யம் சாஸ்திரத்தின் மீதும் சத்குருவின் மீதும் நம்பிக்கை இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நீங்க ஒவ்வொருத்தரும் இந்த நாரத பக்தி சூத்திரத்துக்குள்ள வந்த ஒவ்வொரு சாதகர்களும் சரிப்படுத்தி கொள்ள வேண்டும். இதுல சரியாக இல்லாவிட்டால் அது பக்தியாக இருக்காது, அகங்காரமாக மாறும், அது ஊழல் பக்தியாக கூட மாறலாம், ஆன்மீகம் என்ற ஊழல்வாதிகளாக கூட மாறிவிடலாம். ஆகவே இந்த ஒழுக்கம் அவசியம் என்று இந்த இடத்துல பார்க்க வேண்டியதா இருக்கு. அப்ப நம்மிடத்துல நடத்தை மாறி இருக்கிறது என்றால் நம்முடைய பக்தியிலே ஏதோ குறைபாடு இருக்கிறது என்று நாம் புரிந்து கொண்டு நம்முடைய நடத்தையை நாம் ஒழுங்குபடுத்தி கொள்ள வேண்டும். அதுதான் இந்த பக்திக்கான மிக முக்கிய பாதை என்று இந்த இடத்துல அறிவுறுத்துறார். அப்ப நிறைய பேர் என்ன நினைச்சுக்குவாங்கன்னா, பக்தி இருந்தா போதும், நெறிமுறைகள் தேவையில்லை என்று சிலர் கருதி கொள்வார்கள். ஆனா இதுல ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று நாரதர் இந்த பர்டிகுலர் சூத்திரத்துல அறிவுறுத்துறாருன்னு நம்ம பார்க்கிறோம். ஏன்னா இங்க உண்மைன்னு இருக்கு இல்லையா, சத்து, சத்துன்னா இருப்பு, அந்த உண்மை என்ற சத்து இருக்குது இல்லையா, அதுக்கு என்ன பேசிக்குன்னா எத்திக்ஸ் அண்ட் ஃபவுண்டேஷன் ரொம்ப மஸ்ட். அதாவது நம்முடைய நெறிமுறைகள், வாழ்க்கையில் நம்ம எப்படி வாழ வேண்டும் என்ற நெறிமுறைகளும், அதற்கான அஸ்திவாரமாக அந்த பண்பு நலன்களை, அந்த ஒழுக்கங்களை நாம் நடைமுறைப்படுத்தினால் மட்டும்தான் பக்தியில் நாம் உயர்ந்த பராபக்தி நிலைக்கு போக முடியும். ஆனால் நாம் அந்த பண்பு நலன்களை நடைமுறைப்படுத்தாமல் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம், ஒழுக்கம் என்பது தேவையில்லை, பக்திக்கும் ஒழுக்கத்துக்கும் சம்பந்தம் இல்லை என்று நாம் கருதுவோமாயின் நம்முடைய வாழ்க்கை பக்தியிலே உயர்ந்த நிலைக்கு போகாது. அந்த ஆன்மீகம் என்பது ஏதோ ஒரு பொருளாதாரத்துக்கான ஊழல் செய்யும் ஆன்மீகமாக மாறிவிடும் என்றும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்றார். அப்ப இந்த இடத்துல முக்கியமான விஷயங்களை சொல்றார், அவைகளை பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொல்றார். என்னென்னு மீண்டும் சொல்றேன், அகிம்சை, பிற உயிர்களை துன்புறுத்தாமை, சத்தியம், உண்மையாக இருத்தல், சுத்தம், உடலளவிலும் மனதளவிலும் தூய்மையாக இருத்தல், கருணை, எல்லா உயிர்களிடத்திலும் அன்பு, நம்பிக்கை, சாஸ்திரத்தின் மீதும் சத்குருவின் மீதும் நம்பிக்கை, இவைகள் எல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டும். ஆக ஒரே வரியில் இந்த சூத்திரத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால், உண்மையான பக்தி என்பது வாழ்க்கையின் நற்பண்புகளாக வெளிப்படும் என்று நாம் பார்க்கிறோம். இதுதான் இந்த சூத்திரத்தினுடைய 12வது சூத்திரத்தினுடைய விளக்கம். அடுத்தது 13, ஒட்டுமொத்த சூத்திரங்களில 79. சர்வதா சர்வ பாவேன நிச்சிந்தைர் பகவானேவ பஜனேயஹ. சர்வதா, எப்போதும், எல்லா மனநிலைகளிலும் கவலை இல்லாமல் இறைவன் மட்டுமே தியானிக்கப்பட வேண்டும். சர்வதா சர்வ பாவேன, எப்போதும் எல்லா மனநிலையிலும் நிச்சிந்தை, கவலை இல்லாமல் பகவானை மட்டுமே தியானிக்கப்பட வேண்டும், நேசிக்கப்பட வேண்டும் என்று இந்த சூத்திரத்தில் புரிய வைக்கிறார். சர்வதா சர்வ பாவேன நிச்சிந்தை பகவானேய பஜனீயகாங்கிறார். அப்ப இந்த இடத்துல என்ன புரிஞ்சுக்கணும், நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு கணமும், ஒவ்வொரு வினாடியும், ஒவ்வொரு தருணமும் அந்த இறைவனை நோக்கியே இருக்க வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய விஷயத்தை இங்க அறிவுறுத்துறார் அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது. அது எப்படி சொல்றார், சர்வதா, சர்வதான்னா என்ன, எப்போதும் எல்லா காலங்களிலும், ஆல்வேஸ். அதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா நாம் இறைவனை வழிபடுவதுங்கிறது ஏதோ ஒரு சில நேரம் மட்டும் அல்ல, ஒரு சில மணி நேரம் மட்டும் அல்ல, காலையில ஒரு கொஞ்சம் நேரம், சாயந்தரம் ஒரு கொஞ்சம் நேரம், அல்லது வீக்லி ஒன்ஸ், அப்படி இறைவனை வழிபடுவதில்லை. சதா சர்வதா ஆல்வேஸ், எப்பொழுதும் இறைவனையே சிந்தித்தவாறு இருக்க வேண்டும். நித்திய ஸ்மரணம், இறைவனையே சிந்தனையாக இருக்க வேண்டும். சர்வ பாவேன, சர்வ பாவேன அப்படின்னா எல்லா நிலையிலும், எல்லா அந்த உணர்வில, அந்த உணர்விலேயே நிற்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலையும் அந்த உணர்விலிருந்து நம்ம இறங்கக்கூடாது. அதாவது இறை உணர்வு அப்படிங்கிற நிலையை இங்கே பேசுகிறார். ஏன்னா நம்ம இறைவனையே சிந்திக்க வேண்டும், இறைவனையே ஸ்மரணம் செய்ய வேண்டும்னா நம்ம எங்கே திருப்பி போகணும், வெளிப்புற பக்தி இல்லை, உள்புறத்தில் திரும்பணும், உள்ளே இருக்கிற உணர்வை பிடிக்கணும், உணர்விலேயே இருக்கணும், அந்த இறை உணர்வாகவே எல்லாவற்றிலும் நம்மை நாம் உணரணும். அதுதான் சர்வ பாவேன. அப்ப என்னன்னா சர்வ பாவேன எப்படின்னா, சந்தோஷமா இருக்கும்போதும் இறைநிலை, துன்பம் வரும்போதும், கோபம் வரும்போதும், குழப்பம் வரும்போதும், அப்படி இருக்க முடியுமான்னா இருக்க முடியும். ஏன்னா நீங்க வந்து உணர்வுல நின்னுட்டீங்கன்னா உடலுக்கும் மனதுக்கான பிரச்சனைகளை உங்களை பாதிக்காது. அது உடலுக்கும் மனசுக்குமான பிரச்சனை, அது அது செய்யும். இப்ப உடம்புக்கு எப்படி பசி வந்தா சாப்பிடுதோ, மனசுக்கு குழப்பம் வந்தா அந்த குழப்பத்துக்கான தெளிவை அது எதிர்பார்க்கும். அப்ப அதுக்கான பாடங்களையோ அதுக்கான விளக்கங்களையோ கொடுத்துட்டு அது சரியாயிடும். நடைமுறையில மனதளவுல நம்ம வாழும்போது நமக்கு சில விஷயங்கள்ல கோபம் வரலாம். அப்ப ஏன் கோபம் வருதுன்னு நமக்குள்ள இருந்து கவனிச்சோம்னா, அந்த நிகழ்வு நம்ம கோபப்படுத்துது, ஆனா அதுல ஒரு நியாயம் இருக்கு அப்படின்னாலும் அதை சுட்டி காட்டிட்டு மீண்டும் நாம நம்முடைய உணர்வுலதான் நிக்கணும். ஏன்னா நம்ம வந்து அப்படி ஒரு கோபம் நம்ம இடத்துல வந்தால் கூட அடுத்த வினாடி அந்த கோபம் வந்து உணர்வுல இருந்து பார்க்கும்போது ஒரு நாடகமா இருக்குங்கிறத மட்டும் நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா உண்மையான கோபம் கிடையாது, அது அது ஒரு நியாயத்துக்கு நியாயமான கோபமா இருக்கும், அவ்வளவுதான். அப்படிதான் அதை பார்க்கணும். ஒரு கோபம்னா ஞானி இடத்துல கோபம் வருமா, ஞானிக்கு துன்பம் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாம் வரும். ஏன்னா ஞானின்னா கோபமே படமாட்டார், ஆனா கோபப்படுவார். ஒரு அக்கிரமம் நடந்தது, ஒரு அநியாயம் நடந்ததுன்னா அந்த இடத்துல அவர் எதிரிலேயே நடக்குதுன்னா கோபப்படுவார். ஆனா அந்த கோபத்துல ஒரு நியாயம் இருக்கும், ஆனா அந்த கோபத்தினால எந்த பாதிப்பும் இருக்காது. அப்ப அது வந்து வந்தாலும் ஞானிக்கு தெரியும், தன்னுடைய உணர்வுல இருந்து கொண்டு அதை ஒரு நாடகமா நடத்துவார், நடிப்பார். ஆனா அதனால அவரு சீரியஸ் ஆயிடுவாரா, உண்மையான மற்றவங்க மாதிரியே ஒரு ரவுடி மாதிரி கோவப்படுவாரானா, அப்படியெல்லாம் இல்லை. சும்மா நடிப்பார், கோவப்படுற மாதிரி நடிப்பார், ஆனால் அந்த விஷயம் உண்மையாக இருக்காதுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா எல்லா நிலையிலும் சர்வபாவேன அந்த இறை நிலையிலேயே அந்த இறைவானையே சிந்தனை செய்தவாறு இருக்க வேண்டும், அந்த உணர்விலேயே இருக்க வேண்டும் என்று இங்கே சொல்கிறார். நிச்சிந்தைங்கிறார், கவலை இல்லாமல். ஏன்னா அதுதான் முக்கியம். ஏன்னா கவலை அப்படின்னா இங்கே நான் செய்கிறேன் நான் படிக்கிறேன்ங்கிற நிலையில் அங்கே இருமை வந்துடும். ஆனால் நம்ம அந்த உயரிய பராபக்தி நிலையில் ஈஸ்வரன் நிகழ்வில் இந்த விஷயங்கள் நடக்குது, அதனால் இதில் கவலைப்படுறதுக்கு என்ன இருக்குது? இந்த பாதிப்புகளும் அவனுக்கு தான் நினச்சி நம்ம அதை கடந்து போகிறது தான் இங்கே உயரிய பக்தி பராபக்தின்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதுதான் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன். நமக்கு கஷ்டம் வருதுன்னா ஐயோ எனக்கு கஷ்டம் வந்துருச்சேன்னு புலம்பக்கூடாது. அது ஏதோ ஈஸ்வர காரியத்தில் அந்த கஷ்டத்தை நமக்கு நடத்தி வச்சு நம்மளை சில விஷயங்களில் பக்குவப்படுத்த விரும்புகிறோம் அப்படின்னு நம்ம அதை ஏற்றுக்கிட்டு கடந்து போகணும். அதனால் கஷ்டம் வந்தால் தான் நம்ம எப்பயுமே இறைவனை சிந்திப்போம் அப்படிங்கிறத கூட குந்தி ஸ்துதியினை நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும். பாகவதத்தில் அது இருக்கு, குந்தியினுடைய ஸ்துதி இருக்கு. குந்தி வந்து பகவான் ஸ்ரீகிருஷ்ணனை வழிபாடு பண்ணும்போது இறைவா எனக்கு கஷ்டத்தை கொடுன்னு கேட்பான். யாராவது போய் இறைவன்கிட்ட போய் கஷ்டத்தை கொடுன்னு கேட்போமா? இறைவா எனக்கு செல்வத்தை கொடு, இறைவா எனக்கு பணத்தை கொடு, அப்படி இப்படின்னு நம்ம இறைவன்கிட்ட போய் கேட்போம். சந்தோஷத்தை கொடுன்னு கேட்போம். ஆனால் குந்தி தேவி இருக்கா இல்லையா, குந்தி தேவின்னா பஞ்ச பாண்டவருடைய அம்மா, பாகவதத்தில் இருக்கு, நம்முடைய இதுலேயே இருக்கும், டெலகிராம் சேனல்லையே குந்தி ஸ்துதின்னு இருக்கும். அதை உள்ளே போய் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணனிடத்துல அவள் பலவிதமாக எனக்கு கஷ்டத்தை கொடுக்கிறான்ட்டு வேண்டுவான். அப்போ கிருஷ்ணன் கேட்பான், ஏம்மா நீ கஷ்டத்தை கேட்குற, எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும்னு தானே கேட்பாங்க, நீ ஏன் கஷ்டத்தை கேட்குற அப்படின்னு கேட்கும்போது குந்தி சொல்லுவான், சந்தோஷம் வந்தால் நான் உன்னை மறந்துடுவேன் கிருஷ்ணா, ஆனால் கஷ்டம் வரும்போது நான் உன்னை நினைப்பேன் இல்லையா, அதனால் எப்பவுமே கஷ்டத்துலேயே நான் இருந்தேன்னா நான் உன்னை நினச்சிக்கிட்டே இருப்பேன். அப்போ ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு க்ஷணமும் நான் உன்னை நினைத்தவாறே இருக்க வேண்டுமானால் நீ எனக்கு துயரத்தையே கொடுத்து கொண்டிரு, அப்பொழுதுதான் நான் உன்னை சதா நினைத்து கொண்டிருப்பேன். ஆனால் எனக்கு சந்தோஷம் வந்து விட்டாலோ உன்னை நான் மறந்து விடுவேன், ஆகவே எனக்கு கஷ்டத்தை கொடு என்று குந்தி கேட்கிறாள் என்று நம்ம பார்க்கிறோம் இல்லையா. அது எதுக்கு இங்க சொல்றேன் அப்படின்னா, நிச்சிந்தை கவலையிலும் கூட. ஏன் கவலை வரும்போது நம்ம இறைவனை சிந்திக்க முடியாது அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். கவலை வரும்போது தான் இறைவனையே நம்ம நினைப்போம். நம்ம நிறைய பேர் பாருங்களேன், பிரச்சனை வரும்போது தான் கடவுளே உனக்கு கண் இல்லையா மூக்கு இல்லையான்ட்டு வேண்டுவோம். நம்ம சந்தோஷமா இருக்கும்போது கடவுளை கண்டுக்க மாட்டோம், அதனால தான் கஷ்டத்தை கேட்குறா குந்தி. அப்போ அதனால கஷ்டம் வந்தால் கடவுளை நம்ம நினைப்போம் இல்லையா, அப்போவாவது நினைக்கட்டுமே அப்படிங்கிறத அவள் விரும்புகிறாள்ல, அதனால எப்பொழுதும் இறைவனை நினைப்பதற்காக கஷ்டத்தை கேட்குறா. அப்போ நாம்களும் கஷ்டத்தை கேட்டு தான் இறைவனை நினைக்கணுமானா அப்படி இங்கே நாரதர் சொல்லலை. நாரதர் என்ன சொல்கிறாரு, சர்வதா எப்போதும் எல்லா காலங்களிலும் சர்வ பாவேன, சந்தோஷம் இருந்தாலும் கவலை இருந்தாலும் கோபம் இருந்தாலும் துன்பம் இருந்தாலும் குழப்பம் இருந்தாலும் எந்த சூழ்நிலையிலும் இறைவனை மறந்துவிட வேண்டாம், இறைவனை சிந்தனை செய்வதை நிறுத்திவிட வேண்டாம் என்று சொல்றார். நிச்சிந்தையிலும் கூட கவலையிலும் கூடங்கிறத அண்டர்லைன் பண்றார். அப்போ இதை நம்ம புரிஞ்சுக்கணும், பகவானேவ இறைவனை மாத்திரமே, அந்த இறைவனையே பஜனீய அவனையே பாடுவது அப்படிங்கிற நிலையில் அவனையே சிந்திப்பது, அவனிடத்திலேயே அன்பு செலுத்துவது, அவனுக்கே அர்ப்பணம் செய்வது, அவனிடத்திலேயே வாழ்வது இருப்பது அப்படிங்கிற ஒரு நிலையை நம்ம உருவாக்கி கொள்ளணும். அப்போ அந்த உணர்வின் நிலை என்னன்னா, அதை நம்ம ரொம்ப அடிப்படையாக புரிஞ்சுக்கிட்டோம்னா, இப்போ நான் வேறு இறைவன் வேறுங்கிற இருமைகள் இருக்கிற வரைக்கும் நம்ம அதை புரிஞ்சிக்க முடியாது. தன்னுணர்வை பேருணர்வோடு இணைச்சிட்டோம்னா புரியும். நானுங்கிற தனித்துவ அடையாளத்தை நம்ம இழந்துட்டோம்னா இங்கே இருப்பது இருப்பு மாத்திரமேங்கும் போது அது பேருணர்வு நிலைக்கு நம்மளை கொண்டு போயிடும். அப்போ நமக்கு நல்லா புரியும் எல்லாம் இறைத்தன்மைக்குள்ளே இருக்குது, இங்கே இருப்பதெல்லாம் இறைவன் தான், அதனுடைய வைபவம் தான் இங்கே பல உடல்களாகவும் மனங்களாகவும் வெளிப்பட்டு பிரகாசித்து கொண்டிருக்கு. அதில் எந்தெந்த உடல்களுக்குள்ளே என்னென்ன விஷயத்தை எப்படி கொடுக்கணுமோ அதை கொடுத்துக்கிட்டு இருக்கு. அதில் சில பிரத்யேக பாத்திரங்களை தேர்ந்தெடுத்து இந்த உலகத்துக்கு அருளுரைகளை வழங்குது, சாஸ்திரங்களை கொடுக்குது. அப்போ அப்படிதான் இந்த இருப்பு இங்கு எல்லாமாக இருக்கிறது என்ற மிகப்பெரிய விஷயம் இங்கு புரிய வரும். அப்போ இந்த நிலையில நம்முடைய நினைவு அன்பு அர்ப்பணம் இருப்பு எல்லாம் முழு வாழ்க்கை என்பதாக பார்க்க வேண்டும் என்று இங்கு சொல்றார். ஏன்னா நான் அவனை நினைக்கிறேன் எல்லாம் அவன்தான் என்று நம்ம ஆரம்பத்துல அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கலாம். ஆரம்பத்துல நான் இறைவனை நினைக்கிறேன் சொல்லலாம், கொஞ்சம் டெவலப் ஆன பிறகு எல்லாம் இறைவன் தான் என்று சொல்லலாம். ஆனா உச்ச நிலையாகிய பராபக்தியில அப்படி ஒருத்தர் இல்லை, அவன் மட்டும்தான் இருக்கிறான்ங்கிற அந்த அத்வைதம் நிலைநாட்டப்படுகிறது என்று பார்க்கிறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையே ஆன்மீகமாக மாறிவிட வேண்டும். அப்ப எப்படிங்க நம்முடைய வாழ்க்கையை ஆன்மீகமாக மாத்திக்கிறது அப்படின்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நீங்க வந்து அந்த இறைவனரோட காரியங்கள் செய்யுங்க. சமைக்கும் போது கூட இறைவன் சமைக்கிறான், இறைவன் சாப்பிடுகிறான், இறைவன் தான் இந்த புலன்களாக இருந்து சுவைக்கிறான் அப்படின்னு நீங்க ஒவ்வொன்றும் இறைவனையே அந்த இறைத்தன்மையாகவே பார்த்துக்கிட்டு சமைச்சிங்கன்னா அந்த சாப்பாடும் சுவையா இருக்கும். அது இறைவன் தான் சாப்பிட்றான் அப்படின்னு நீங்க சுவைச்சிங்கன்னா அந்த சாப்பாடும் சுவையா இருக்கும். அப்ப இதுதானே இறை உணர்வு. ஏன்னா நான் வேறு இறைவன் வேறுங்கிற அந்த இருமைகள் இல்லாம இங்க எல்லாமாக இறைவனே இருக்கிறான் என்று இறைவனோடே கலந்து விடுவது, இறைவனே இந்த வாழ்க்கையை வாழ அனுமதிப்பது, இந்த உடலை அவன்தான் அனுபவிக்கிறான், இந்த உடலின் மூலமாக இறைவன் தான் வாழுகின்றான் அப்படிங்கிற ஒரு உயரிய பரிமாணத்துக்குள்ள வந்துடுங்க அப்படின்னு நான் ஏற்கனவே உபனிஷத் வகுப்பெல்லாம் எடுக்கும்போது சொல்லி கொடுத்துருக்கேன். அப்ப நீங்க சமைக்கும் போதும் சதா இறை சிந்தனை, எந்த வேலையா இருந்தாலும் இறைவன், பேசுவது செய்யறது பாடுறது விளையாடுறது எல்லாம் இறைவனே, எல்லாம் இறைவன் தான் செய்யறான். இந்த உடலையும் மனசையும் கருவியா கொண்டு அந்த ஈஸ்வர காரியம் இங்க நடந்து கொண்டிருக்கிறதுங்கிற தெளிவு வந்து விட்டா நமக்கு கவலையும் இல்லை சந்தோஷமும் இல்லை, அப்படியே இறைவனே எல்லாம் அனுபவிக்கிறானுங்கிற நிகழ்வுல அந்த நிறைவுல நம்ம திருப்தியா இருக்கலாம் இல்லையா, அதுதானே பூரணம், பூரண திருப்தி, அதை அடைய வேண்டும் என்று இந்த சூத்திரத்துல சொல்றார். அப்ப நமக்குள்ள நம்ம ஒரு கேள்வி கேட்டுக்கணும், நம்ம எப்படிங்க எப்பவுமே சதா இறை சிந்தனையில் இருக்கிறோமா, நான் சமைக்கும் போது இறைவனை நினைக்கிறேனா பாடும்போது இறைவனை நினைக்கிறேனா அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா பெரும்பாலும் அப்படி நம்ம நினைக்கிறது இல்லை. நீங்க யோசனை பண்ணி பாருங்களேன், நம்ம பூஜை நேரம் ஒதுக்கி வச்சிருப்போம், காலையில் மட்டும்தான் பூஜை பண்ணுவேன், அப்புறம் சாயந்தரம் தூங்கும்போது நான் இறைவா அப்படின்னு நினைச்சிட்டு தூங்கிடுவேன், இவ்வளவுதான் நமக்கு நேரம், அப்புறம்லாம் நம்ம உலக விவகாரங்களையே மூழ்கிட்டுறோம், அப்ப நம்ம இறைவனெல்லாம் சிந்திக்க நேரம் இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா ஞானிகள் அப்படி இல்லை, அவங்க செய்யற ஒவ்வொரு செயலுமே இறைவனே செய்யறான்ட்டு இறைவன் இடத்துலயே அவங்க ஒப்படைச்சிட்டதுனால அப்ப அங்க ஒவ்வொரு சனமும் அந்த இறை நிலையிலேயே இறை சிந்தனையிலேயே அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை நம்ம பார்த்துட்டா தனியா ஏதுங்க பூஜை நேரம் அப்படிலாம் ஒண்ணு இல்லைங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கலாம். அப்ப அந்த நிலை தான் இங்க வர வேண்டும். ஆகவே நாம் சதா ஒவ்வொரு வினாடியிலும் ஒவ்வொரு சனத்திலும் அந்த இறைவனாகவே அந்த இறைவன் கருவியாகவே செயல்பட வேண்டும் என்று இங்கு புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப எப்போதும் எல்லா நிலையிலும் கவலை இல்லாமல் இறைவன் மட்டுமே இருந்து கொண்டிருக்கிறான், இதுவே முழு வாழ்க்கை அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அப்ப ஒரே ஒரு வரியில நாம் இந்த சூத்திரத்தை புரிஞ்சுக்கலாமான்னு கேட்டீங்கன்னா, எல்லா நேரமும் எல்லா நிலையிலும் இறைவன் மட்டும்தான் இருக்கிறான் என்ற ஒரு மிக உயரிய விஷயத்தை இந்த சூத்திரத்துல பார்க்கலாம். இது வந்து 5வது அத்தியாயத்தினுடைய 13வது சூத்திரம். அடுத்தது 14, சங்கீர்த்தியமான சீக்கிரமேவா விவர் பவதி அனுபாவயதி பக்தான். சங்கீர்த்தியமான அதாவது இறைவனை பாடுகின்ற பொழுது கீர்த்தனை செய்யும் பொழுது சீக்கிரம் விரைவாக, சீக்கிரம்ங்கிறாரு அதாவது ரொம்ப விரைவாகவும், கர்மேவா விர் பவதி அப்படின்னா செய்கின்ற செயலை நிச்சயமாக ஆவிர் பவத்தின்னா வெளிப்படுத்துகிறார் அப்படின்னு அர்த்தம். அதாவது இறைவனை பாடும் பொழுது அவர் விரைவாகவே வெளிப்பட்டு பக்தர்களுக்கு அனுபவமாக வெளிப்படுகிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த இடத்துல சொல்றார். இறைவனை சங்கீர்த்தயமான கீர்த்தனை பண்ணும்போது, அப்ப இங்க வந்து இறைவனை கீர்த்தனை பண்ணுவதனால பாடுவதனால புகழ்வதனால இறைவன் நம் இடத்துல உள்ளத்திலிருந்து மலர்ந்து வெளிப்பட்டு பிரகாசிக்கிறார், நமக்கு ஒரு அனுபவமாக மாறுகிறார் என்று நம்ம பார்க்க முடிகிறது. அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம், நாரதர் வந்து இங்க என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, நாம சங்கீர்த்தனம் இறை நாமத்தை இறைவனை பற்றிய ஒரு சிந்தனைய நம்ம நேரடியாக அனுபவிக்க வைக்கின்ற ஒரு சாதனை ஒரு சக்தி என்று இந்த நாம சங்கீர்த்தனத்தை சொல்றார். அந்த நாம சங்கீர்த்தனம் வந்து சதா இறைவனை பற்றி பாடுவது, இறைவனை பற்றி சிந்திப்பது, இறைவனை பற்றியே பேசுவது, இறைவனை பற்றியே நினைத்து கொண்டிருப்பது. அப்ப என்ன கீர்த்தனம்னா என்ன அப்படின்னா, அது பாடல் மட்டும் அல்ல, அது வெறும் பாட்டாக மட்டும் பார்க்காமல் அதுவே நாமஸ்மரணம் ஜபம் பக்தி உள்ளார்ந்த நினைவு என்பதாக பார்க்கணும். அப்ப இறைவனை அன்போடு நாம் நினைவு கூறுவதுதான் இங்க கீர்த்தனம். அதை வந்து எப்படி சொல்றாருன்னா, சீக்கிரமேவ இந்த பக்தி மார்க்கத்திலே அந்த கீர்த்தனையின் மூலமாக இறைவனை விரைவில் நம்ம அனுபவமாக்க முடியும் என்று இங்க சொல்றார். கீர்த்தனை இந்த மாதிரி உருகுதல் அப்படிங்கிறதெல்லாம் எப்படின்னா உள்ளம் சார்ந்த விஷயம் இல்லையா, நம்முடைய பக்தி வந்து எப்படின்னா நேரடியா ஹிருதயத்தை தொடும், நம்முடைய ஹிருதயத்தை தொட்டு அந்த அன்பு உணர்வை வெளிப்படுத்தும். அப்ப அதனால இறைவனை வந்து நீங்க அந்த உள்ளத்தால மலர வைக்கணும். அத அழகா திருவள்ளுவர் சொல்வாரு, வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்தனையது உயர்வு. அதாவது ஒரு தாமரைப்பூ வந்து ஒரு குளத்தில் இருக்குன்னா அந்த நீர்னுடைய நீர் மட்டம் எந்த அளவுக்கு உயர்ந்தோ அந்த அளவுக்கு தாமரைப்பூ உயர்ந்து மேலே வந்துகிட்டே இருக்கும். நீர் உயர நீர் உயர அந்த தாமரைப்பூவும் உயர்ந்து மேலே வந்துடும். நீர் கீழே போக போக தாமரைப்பூவும் கீழே போயிடும். எப்படிங்க நடக்கும் அப்படின்னா, தாமரைப்பூனுடைய தண்டு அந்த அளவுக்கு பெருசு வளைஞ்சு வளைஞ்சு உள்ள இருக்கும். நீர் மேலே வர வர தாமரைப்பூனுடைய தண்டு வளர்ந்துக்கிட்டே வந்து அப்படியே மேல் வரைக்கும் வந்துடும். அப்போ அவ்வளோ பெரிய தண்டு உள்ள இருக்கும். அப்போ நீர் வந்து குறைஞ்சதுன்னா அந்த தாமரைப்பூடைய தண்டு வந்து அப்படியே உள்ள சுருண்டு படுத்துக்கும், பூ கீழே போயிடும். ஆக மொத்தம் அந்த பூ வந்து எப்பயுமே அணுகாது சாகாது, தண்ணியிலேயே இருந்துகிட்டே இருக்கும். அப்போ தாமரைப்பூ எப்படி நீர்மட்டம் உயர உயர மேலே வருதோ அது மாதிரி மாந்தர்த்தம் உள்ளம் உயர உயர இறைவன் பிரகாசிப்பான்ங்கிற ஒரு மிகப்பெரிய விஷயத்தை திருவள்ளுவர் சொல்றது தான் இங்க சொல்றார். ஏன்னா அந்த அந்த உள்ளத்தினுடைய உயர்வை உண்டாக்குகின்ற சாதனைகள்ல இந்த நாம சங்கீர்த்தனம் பக்தி கீர்த்தனைகள் எல்லாம் ரொம்ப முக்கியம். அதனால அடிப்படை விஷயமாக இவைகள் இருந்தாலும் இது மிக விரைவாக இறைவனிடத்திலே நம்மை கொண்டு சேர்க்கும். ஏன்னா இது வந்து இருதய சம்பந்தப்பட்ட உள்ளம் சார்ந்த ஒரு தொடர்பு என்பதனால உடனடி மாற்றத்தை ஒன்று செய்யும் என்று இந்த சூத்திரத்துல நிரூபணம் செய்கிறார். ஆவிர் பவதி, இறைவன் எங்கேயோ வெளியிருந்து வருவதில்லை, அவர் உள்ளே இருந்து உணரப்படுகிறார் அப்படிங்கிற ஒரு நிலை நமக்கு புரிய வரும். அது வந்து அவரவர்கள் அனுபவிச்சா தான் புரியும். இப்ப நீங்க அதை வந்து ஒரு கீர்த்தனை பண்ணும்போது பண்றவங்க பாருங்களேன், பக்தியில உருகி அப்படியே கண்ணில் தண்ணீர் வந்து அந்த பாடலை பாடுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா பாக்குற நாம வந்து சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருப்போம், நமக்கு அந்த பக்தியோ அந்த கண்ணீர் வருவதோ நடக்காது. அப்ப என்ன புரிஞ்சுக்கணும்னா, அவங்க உள்ளத்தை தொட்டதுனால அவங்களிடத்துல அந்த உணர்ச்சி வெளிப்படுது, அந்த உள்ளத்துல அந்த இறைத்தன்மை வந்து பிரகாசிக்கிறத அப்படி பாடல் மூலமா வெளிப்படுத்தி காட்டுறாங்க. ஆனா நாம் அந்த பாட்டை கேட்கிறவங்களுக்கு அப்படி ஒரு இது நடக்கிறது இல்லை. ஏன்னா நம்ம அந்த உள்ளத்தை தொடாம சும்மா மனதளவுல அந்த பாட்டை கேட்டு ரசிக்கிறோம். அப்ப ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா, மனதளவுல ஒரு விஷயத்தை கேட்கறதுக்கும் உள்ளத்தால் உணர்வதற்கும் வித்தியாசம் இருக்கு. இங்க இவர் நாரதர் சொல்றது உள்ளத்தால் உணரப்பட வேண்டும், அதுதான் இங்க உயர்ந்த பக்தி. அப்ப இந்த கீர்த்தனை என்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, பக்தி கீர்த்தனைகள், இது வந்து பக்திக்கான முக்கிய பாதை. சீக்கிரமாக இறைவனை நெருங்குவதற்கு உள்ளத்தால் உணர்வதற்கான ஒரு உயரிய பாதை என்பதையும் இங்க புரிய வைக்கிறார். அனுபவாயத்திங்கிறார், அதாவது நேரடி அனுபவம், அதாவது இறைவனை அனுபவமாக்குகின்ற பிரத்யட்ச பிரமாணம், நேரடி அனுபவமாக அது இருக்கும். ஏன்னா கீர்த்தனம் என்ற ஒரு விஷயம் வந்து இறைவனை பற்றிய ஒரு கருத்துள்ள பாடல்களாக இருந்தாலும் கூட அதனுடைய உள்ளார்ந்த அர்த்தம் நம்மை வந்து இறைவனை அனுபவமாக்க ஆதாரமாக அமைந்து விடுகிறது என்று நம்ம பார்க்கிறோம். அப்படிதான் இறைவன் எல்லா இடத்துலையும் எப்படியும் இருக்கிறான், அந்த கீர்த்தனையாகவும் இருக்கிறான். எல்லாமே இறைவன் தான், ஈசாவாசியம் இதம் சர்வம், இங்கு இருப்பதெல்லாம் இறைவன் தான். அவன் மொழியா வரான், பாடல்களா வரான், என்ன வேணா எப்படி வேணா வருவான், அதுதான் இறைத்தன்மை. அதை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது இங்க சொல்றார். அப்ப ஏன் இந்த மாதிரி நம்மளால ஈஸியா அதை அடைய முடியுது அப்படின்னா, மனம் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லையா, மனம் வந்து அப்டேட் ஆகிற விஷயம். அப்ப மனமானது உள்ளத்தை தொடும் போது நம்மால் விரைவாக இறைவனை உணர முடியும், உள்ளத்தில் உணர முடியுங்கிற ஒரு ரகசியத்தை இங்க சொல்றார். ஆனா கீர்த்தனம் பண்ணுவது வந்து பார்ப்பவர்களுக்கு இருமைகள் போல தோன்றினாலும் ஆழத்தில் அந்த இடத்துல மனம் கரைந்து விடுகிறது, உள்ளத்தில் இறைவன் மலர்கின்ற உண்மை நிலையை நாம் உணர முடிகின்றதுங்கிற ஒரு உயரிய விஷயத்தையும் இங்க புரிய வைக்கிறார். அது யாருக்கு தெரியும்னா, உணர்ந்தவர்களுக்கு தெரியும், வேடிக்கை பார்க்கறவங்களுக்கு தெரியாது. அதை எப்படி புரிஞ்சுக்கலாம், திருவாசகத்தை பாடுகின்ற மாணிக்க வாசக பெருமான் அந்த திருவாசகத்தை ஒரு கீர்த்தனையா பாடுறார், உள்ளம் உருகி வெளிப்படுத்துறார். அப்ப அவருடைய உள்ளத்துல மலர்ந்தது அது. அப்படி மலரும் போது அவர் உருகி அப்படியே நெஞ்சுருகி அப்படியே பாடுறார். அப்ப அந்த இடத்துல அவர் இறைவனை உணர்ந்தார், தன்னுள் உணர்ந்தார். ஆனா அவர் அப்படி பாடிக்கிட்டு இருக்கும்போது 10 பேர் பார்த்திருப்பாங்க, ஆனா அவங்களுக்கு அது பலனை கொடுத்துருக்காது. அப்ப மனதளவுல நம்ம என்ன விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தாலும் பலன் தராது, அது உள்ளத்தை தொடும்போதுதான் பலன் கொடுக்கும். அதனால இறைவனை அடைவதற்கு மிக எளிதான சீக்கிரமான வழி கீர்த்தனை, நாம சங்கீர்த்தனம் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல புரிய வைக்கிறார். அது இப்படி புரிஞ்சுக்கணும், அது சும்மா பாடிக்கிட்டே இருக்கக்கூடாது, அது உள்ளத்தை தொடுவதாக அமையணும். ஏன்னா பகட்டுக்காக பாடுறது பணத்துக்காக பாடுறது அப்படி இல்லை. இப்ப கீர்த்தனைகள்ல நிறைய பேர் பாடுவாங்க, அவங்க எல்லாம் பணத்துக்காக பாடுறது. அப்புறம் பகட்டுக்காக நான் பெரிய பாடகி அல்லது பெரிய பாடகன் அப்படின்ட்டு உலகத்துல தன்னுடைய கெத்தை காட்டுறதுக்காக கர்வமா பாடுறது, இப்போ அந்த படத்தில் கூட திருவிளையாடல் படத்தில் கூட பார்த்தீங்கன்னா ரெண்டு புலவர்கள் இருப்பாங்க. ஒருத்தர் வந்து இறைவன் மேலே பக்தியாக நெஞ்சுருகி தினமும் கோயிலில் பாடுவார், அவர் ஃபேமஸ் கிடையாது, அவர் யாருக்குமே தெரியாது. ஆனால் ஒருத்தர் வந்து ராஜாவுக்கே போய் பாட்டு பாடி காட்டுவார், அப்போ அவரு வந்து உலக லெவலில் ஃபேமஸாக இருப்பார். அப்போ அப்படிப்பட்ட ரெண்டு பேருக்கும் இறைவன் வந்து ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கணுங்கிறதுக்காக ஒரு நாடகம் பண்ணி தானே திருவிளையாடலில் ஒரு கதை வரும். அப்போ நான் அசைந்தால் அசையும் அகிலம் இல்லாமேன்ட்டு ஒரு பாடலை இவர் பாடுவார், இறைவனே வந்து அந்த உணர்த்துவார் அந்த இவருக்கு, அந்த பாகவதற்கு. அப்போ இதில் நம்ம எதுக்கு புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, அந்த கீர்த்தனை அந்த பாடல்ங்கிறது பகட்டுக்காக இல்லை, பக்திக்காக இருக்கணுங்கிறத இங்கே புரிஞ்சுக்கணுங்கிற சொல்கிறார். அதை வச்சு பணம் பண்ணக்கூடாது, அது வந்து இறைவனுடைய வைபவம் மகிமை. அதாவது நம்ம இடத்துல வந்து எந்த திறமை வெளிப்பட்டாலும் அது இறைவனுடைய திறமை தான். இப்போ நீங்கள் மிக சிறந்த ஓவியராக இருந்தாலும் மிக சிறந்த பாடகராக இருந்தாலும் அது எங்கிருந்து வெளிப்படுது, உங்களுக்குள்ள இருக்கிற இறைவன் மூலமாக தான் வெளிப்படுது. ஆனால் அதற்கான கருவி தான் இந்த உடலும் மனசுங்கிறத நீங்கள் உணர்ந்தீங்கன்னா இறைவனே பாடுகிறான், இறைவனே அனுபவிக்கிறான்ங்கிற நிலை அங்கு உணரப்படும். ஆனால் நீங்கள் மனதளவில் இருந்து அந்த பாட்டை பாடினீங்கன்னா அது நான் பாடுகிறேன்ற அகங்காரமாக வெளிப்படும், அதில் பக்தி இருக்காது, அதில் பகட்டு இருக்கும், அது அகங்காரமாக மாறும். அதனால் ரெண்டுக்குண்டான வித்தியாசத்தையும் இங்கே நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கிறதையும் இந்த இடத்துல சுட்டி காட்ட வேண்டியதாக இருக்கிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஒரே வரியில் இந்த சூத்திரத்துக்கு நம்ம பொருள் சொல்ல வேண்டுமானால், அன்புடன் அவனை அழைத்தால் அவன் அனுபவமாக வெளிப்படுவான், அதற்கான பக்தி கீர்த்தனையாக அமைகிறது என்று இந்த சூத்திரத்திலே சுட்டி காட்டுகிறார். அடுத்தது 15வது சூத்திரம். ஸ்ரீ சத்யசிய பக்திரேவ கரியசி பக்திரேவ கரியசி அப்படின்னு ரெண்டு தடவை சொல்றார். ஸ்ரீ சத்யசிய பக்திரேவ கரியசி பக்திரேவ கரியசின்னு சொல்றார். கரியசின்னா உயர்ந்தது சிறந்ததுன்னு அர்த்தம். பக்தி மட்டுமே உயர்ந்தது, பக்தி மட்டுமே சிறந்தது, மூன்று நிலை உண்மைகளிலே, மூன்று வகை சாதனைகளிலே அப்படின்னு சொல்றார். மூன்று மார்க்கங்களில் பக்தி மட்டுமே மிக உயர்ந்தது, பக்தி மட்டுமே மிக சிறந்தது அப்படின்னா என்ன மார்க்கங்கள்? மூன்று மார்க்கங்கள், மற்ற மார்க்கங்கள் கர்மம், ஞானம், யோகம், பக்தியோடு சேர்ந்து நான்கு மார்க்கம். அப்போ பக்தியோடு சேர்ந்து நான்கு மார்க்கத்தில் பக்தி மார்க்கம் மிக உயர்ந்தது, பக்தி மார்க்கம் மிக சிறந்தது, எல்லா மார்க்கங்களிலும் மிக உயர்ந்தது பக்தி என்று இங்கே நாரதர் பக்தியை பேசுகிறார். இதை ஏற்கனவே சொன்னார், நம்ம வந்து ஆரம்பத்திலே சொன்னார் ஏன் பக்தி உயர்ந்தது அப்படின்னா, பக்தி என்பது செயல் அல்ல, அது அன்பு. ஆனால் நீங்கள் கர்மாவில் என்ன பண்ணிட்டு இருந்தாலும் ஒரு பூஜை பண்ணீங்கன்னா செயல், ஒரு ஜபம் பண்ணீங்கன்னா செயல், ஒரு ஊதுபத்தி காட்டுறீங்க, ஒரு கற்பூரம் காட்டுறீங்கன்னா அது செயல், அந்த செயல் அல்ல பக்தி. பக்தி என்றால் இங்க நாரதர் சொல்றது பராபக்தி, அந்த தூய உணர்வு பிரேமையை பத்தி பேசுறார். அப்ப அந்த நிலையில செயலே கிடையாது. ஆனா மற்ற மூன்றும் செயல்கள், எது மூன்று செயல்கள்? கர்மமும் செயல்தான், யோகமும் செயல்தான், ஞானமும் செயல்தான். ஞானத்துல என்னங்க செயல் செய்யறீங்கன்னு கேட்டா, சாஸ்திர சிரவணம், சாஸ்திரங்களை கேட்டாகணும். அப்ப அதுக்கு நீங்க வரணும் கிளாஸுக்கு, நோட்ஸ் எடுக்கணும், அப்புறம் அந்த சாஸ்திரங்களை காது கொடுத்து கேட்டு அது மனதுக்கு புரிய வைக்கணும். அப்போ இதெல்லாம் ஒரு செயல் தானே. அப்போ எல்லாமே செயல். ஆனால் அன்புக்கு செயல் இருக்கா? பக்திக்கு செயல் இருக்கா? இல்லை இல்லையா. அன்பு செய்கிறான்னா அது எதாவது செயலில் காட்டக்கூடிய விஷயம் இல்லை, அது மலர்வது, உள்ளத்திலே மலர்வது. அப்போ நாரதர் என்ன இங்கே புரிய வச்சிட்டாருன்னா, எல்லா மார்க்கங்களிலும் மிக உயர்ந்த மார்க்கம் பக்தி அப்படின்னு சொல்லிட்டாரா? அப்போ அதுதான் பராபக்தி. பராபக்தினா இங்கே தன்னை இறைவனை பிரித்து பார்க்காமல் அந்நியம் இல்லாத பக்தி, அதுதான் உயர்ந்த பக்தி. அதை தான் இங்க சொல்றார். இப்ப மற்ற நிலைகள்ல வியாபகாரிகம் பிராதிபாசிகம் எல்லாம் இருக்கும், ஏன்னா அத்வைதம் அதை ஏற்கனவே நம்ம அந்த பாடத்துல பார்த்துருக்கோம். உலகத்துல ஒரு விவகாரம் பண்ணா விவகாரத்துல சில விஷயங்களை நம்ம நடைமுறைப்படுத்துவோம், பிராதிபாசிகத்துல கனவு காணும் போது கூட சில விஷயங்களை நம்ம உண்மையா நம்புவோம். ஆனா பாரமார்த்திகத்துல இருப்பது இருப்பு மாத்திரமே, இறைவன் மாத்திரமே நம்ம புரிஞ்சுக்கிறோம் இல்லையா, அதுதான் இங்கே உயர்ந்த நிலை, இறைநிலை, பிரம்ம நிலை, பரமானந்த நிலை, பரிபூரண நிலை என்று பார்க்கிறோம். அப்போ இந்த நிலை வந்து மூன்று காலங்களுக்கும் அப்பாற்பட்டது, அது எல்லா காலங்களுக்கும் ஏற்புடையது பக்தி. ஏன்னா அன்பு செய்வதற்கு ஏதாவது கால தேசம் இருக்கா? நான் ஏற்கனவே இதெல்லாம் பேசிட்டேன். அன்பு செய்வதற்கு வந்து கால தேசம் இருக்கு, இருங்க அரை மணி நேரம் மட்டும் பக்தி செய்வேன், அப்புறமேட்டு நான் வேற வேலையை பார்ப்பேன்னா அது பக்தி ஆகுமா அன்பு ஆகுமா? கிடையாது. இப்போ நம்ம குழந்தை மேலே அன்பு வைக்கிறதுன்னா, ஒரு தாய் செய் உறவில் என் பையன் மேலே ஒரு 10 நிமிஷம் அன்பு வைப்பேங்க, அப்புறம் அந்த அன்பு திருப்பி வாங்கிட்டு அப்புறம் என் புருஷன் மேலே ஒரு 10 நிமிஷம் அன்பு வைப்பேன், அப்புறம் இன்னொருத்தர் மேலே இப்படியே மாற்றி மாற்றி அன்பு செய்வேன்னு சொல்லுவோமா? அது அன்பாகுமா? அப்படி கிடையாது. அன்புக்கு காலமும் இல்லை, நேரமும் இல்லை, தேசமும் இல்லை, அதுக்கு வார்த்தைகளும் இல்லை, அதுதானே அன்பு. அப்ப அந்த நிலையை இங்க புரிந்து கொள்ள வேண்டாம், அதுதான் பக்தின்னு சொல்றாரு. அப்ப இங்க பக்தி மட்டுமே மிக உயர்ந்தது, பக்தி மட்டுமே மிக உயர்ந்ததுன்னு ரெண்டு முறை சொல்றாருங்க. ஏன்னா அது எதுக்காக ரெண்டு முறை சொல்றாருன்னா, வலியுறுத்த வேண்டி. பக்தி தான் உயர்ந்தது, பக்தி தான் உயர்ந்தது என்று நமக்கு மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறார். சந்தேகம் இல்லாமல் இருக்க வேண்டும் பக்தியிலே என்று தெளிவுபடுத்துகிறார் என்று பார்க்கிறோம். ஏன் பக்தி உயர்ந்தது என்பதற்கு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அன்பு செய்வது மிக எளிது. உண்மையான அன்பு பிரேமை, அது நேரடி அனுபவத்தை தருகிறது. அன்பினால் நாம் மலர்வோம், அது நமக்கு நேரடி அனுபவம், இறைவனை அனுபவமாக்குகின்ற பிரத்யட்ச பிரமாணம். மேலும் அது முழுமை. அந்த இடத்துல நானே இல்லையே, கரைஞ்சி போயிட்டேனே, அப்ப இறைவனும் நானும் ஒன்றாகிவிட்ட, கடலிலே எப்படி உப்பு கரைந்து விட்டதோ அது போல கரைந்து விட்ட நிலை, அதுவே பிரேமை, அதுவே அன்பு, அதுவே தூய்மை, அதுவே பிரம்மம் என்ற நிலையை இங்க இந்த சூத்திரத்துல புரிய வைக்கிறார். அப்ப இங்க ஆன்மீகம் என்பது பல பாதைகளாக இருந்தாலும் அதனுடைய முடிவு ஒன்றுதான். நீங்க பக்தியில தொடங்கி ஞானத்துல போய் மீண்டும் பக்தியில நிறைவடையணும், ஏன்னா அதுதான் வட்டம். நான் ஏற்கனவே அதெல்லாம் நாரத பக்தி சூத்திரத்துல ஆரம்பத்துல சொல்லிட்டேன். ஒரு வட்டத்தினுடைய புள்ளி வைக்கப்பட்டு அந்த புள்ளி வந்து முடிவடைகின்ற இடமும் புள்ளியில தான் முடியும். எங்க புள்ளி வச்சு நீங்க வட்டத்தை வரைய தொடங்குறீங்களோ, வட்டத்தை வரைஞ்சு முடிக்கும் போது அந்த புள்ளியில வந்து முடிக்கும் போது முழுமையான ஒரு வட்டம் ஆகுது இல்லையா, அதுதான் முழுமை. அப்ப பக்தியும் அப்படிதான், அந்த புள்ளியில தொடங்கிய அஞ்ஞான பக்தி, கவுனி பக்தி, இவ்வளவு விஷயங்களை கடந்து வரும்போது பராபக்தியா வந்து முடிவடையும். தொடக்கமும் முடிவும் ஒன்றே, ஆனா இந்த தொடக்கத்தில் இருக்கும்போது அது புரியாம இருக்கும், முடிவுல நல்லா புரிஞ்சு போயிடும். ஆனா இதுக்குதான் சாதனைகள் தேவைப்படுது, சாஸ்திரம் தேவைப்படுது. அப்ப இந்த சர்க்கிள்ல நம்ம என்ன பண்ணிருக்கிறோம் அப்படின்னா, பல பிறவிகள்ல சாஸ்திரத்தையும் சாதனையும் சரியா பண்ணிட்டு முழுமை அடைகிறோம், ஆனா எடுத்த உடனே முழுமை அடைய முடியாது. அப்ப அதனால நம்ம பயணம் பண்றோம். அப்ப இதெல்லாம் பயண பாதை என்று நீங்க புரிஞ்சுக்கொள்ளணும் அப்படிங்கறது இங்க புரிய வைக்கிறார். அப்ப இதெல்லாம் வழிகள், இறைவனை அடைவதற்கான மார்க்கங்கள் அப்படின்னு இந்த இடத்துல புரிய வைக்கிறார். அந்த எல்லா மார்க்கங்களிலும் மிக உயர்ந்த மார்க்கம் பக்தி மார்க்கம், அந்த பக்தியோ பராபக்தி என்று இந்த சூத்திரத்துல புரிய வச்சிட்டாருங்க. அடுத்தது 16வது சூத்திரம். குண மகாத்மிய ஆசக்தி, ரூப ஆசக்தி, பூஜா ஆசக்தி, ஸ்மரண ஆசக்தி, தாசிய ஆசக்தி, சக்கிய ஆசக்தி, வாத்சல்ய ஆசக்தி, காந்தா ஆசக்தி, ஆத்ம நிவேதன ஆசக்தி, தன்மயா ஆசக்தி, பரம விரக ஆசக்தி, ரூபா ஏகதா அபி ஏகாதசதா பவதி. அப்ப என்னங்க ஆசக்தி ஆசக்தின்னு என்ன சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னா, அதாவது அந்த சக்தி, ஈர்ப்பு சக்தி. ஆசக்தினா ஆகர்ஷணம், ஈர்ப்பு அப்படின்னு அர்த்தம். 11 வகையான பற்று, அது ஒரே அன்புக்கு தான் இவ்வளவு விஷயங்கள் தேவைப்படுது. குண மகாத்மிய ஆசக்தி, ரூப ஆசக்தி, பூஜா ஆசக்தி, ஸ்மரண ஆசக்தி, தாசி ஆசக்தின்ட்டு இத்தனை விதமான ஈர்ப்புகள் இருக்கின்றன. 11 வகையான ஈர்ப்புகள் நம்ம இடத்துல இருக்கின்றன. அது என்னன்னா, குணமாகாத்மிய ஆசக்தினா இறைவனின் குணங்களின் பால் ஈர்ப்பு. அப்ப இறைவனுடைய குணங்களின் பால்னா என்ன, அன்பே வடிவானவன், கருணையே உருவானவன் அப்படின்னு இறைவனை நம்ம மகிழ்கிறோம், போற்றுகிறோம், என் குணத்தான் அப்படின்னு அவனை பாராட்டுறோம் இல்லையா, அந்த குணமாகாத்மிய ஈர்ப்பு. ரூப ஆசக்தி, இறைவனுடைய ரூபத்தின் மீது ஈர்ப்பு. இப்ப நம்ம சிவபெருமானுடைய ரூபத்தை ஒரு சிலருக்கு பிடிச்சிடும், ஜடாமுடியோட கையில அந்த திருசூலத்தை எடுத்துக்கிட்டு ஒரு சைட்ல உடுக்க வச்சுக்கிட்டு வந்தாருன்னா அந்த சிவனுடைய ரூபம் வந்து அவங்கள ஈர்க்கும், அது ஒரு ரூப ஆசக்தி. ஆனா எல்லாருக்கும் சிவபெருமான இருக்காது, ஒரு சிலருக்கு நாராயணனை தான் இருக்கும். நாராயண வடிவத்துல சங்கு சக்கரதாரியா அப்படியே பட்டு பீதாம்பரம் எல்லாம் போட்டுட்டு கெட்டப்பா வரணும், அப்பதான் அவருக்கு பிடிக்கும். இவர் சிவபெருமான் வந்து புலித்தோல் போர்த்திக்கிட்டு வர்றதுனால இவர் என்ன காட்டு மிராண்டி மாதிரி வராரு, இவர் எனக்கு பிடிக்கல, அவரு பாருங்க இவ்வளவு நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு அருமையா வராரு, உடம்பு பூரா நகை போட்டுக்கிட்டு கையில ஒரு சங்கு சக்கரத்தை எடுத்துக்கிட்டு சூப்பரா இருக்காரு, எனக்கு பெருமாள் தான் பிடிக்கும் அப்படின்ட்டு அந்த கெட்டப்பை ஒரு சிலர் லைக் பண்ணுவாங்க, இந்த கெட்டப்பை ஒரு சிலர் லைக் பண்ணுவாங்க. அப்ப இந்த டிஃபரன்ஸ் என்ன, ரூப ஆசக்தி, ரூபத்தின் மீது ஈர்ப்பு, பூஜா ஆசக்தி, பூஜையின் மீது ஈர்ப்பு, ஸ்மரண ஆசக்தி, இறைவனை நினைப்பதன் மீது ஈர்ப்பு, தாசி ஆசக்தி, இறைவா நான் உனக்கு தாசன், நான் உனக்கு தொண்டன், நான் உனக்கு சேவகன் என்பதிலே ஒரு ஈர்ப்பு, சக்கிய ஆசக்தி, இறைவன் மீது நட்பு, நானும் இறைவா நீயும் ஃப்ரெண்ட்ஸ் தான், அதனால நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு இறைவனோட உரிமையா உறவாடுவது, அது வந்து சக்யா. சக்யானா நட்பு, நண்பர்கள். வாட்சல்யம், அதாவது தாய் தந்தை உணர்வு, அன்பு. அதாவது இறைவன் எனக்கு அம்மா போன்ற, எனக்கு அப்பா போல, நான் அவனுடைய குழந்தை. அதான இறைவனை வந்து தாயுமானவன் அப்படின்னு நம்ம சொல்றோம். இறைவன் நமக்கு தாய் போல இருந்து நம்மை அரவணைத்து காப்பாற்றுகின்றான், நானும் அவனுடைய குழந்தை அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. அதான் வாட்சல்ய ஆசக்தி, அப்படிப்பட்ட ஒரு ஈர்ப்பு. காந்தா, காதல். அது ராதை, கிருஷ்ணன், கோபிகைகள் எல்லாம் அப்படித்தானே இறைவன் மீது காதல் கொண்டார்கள், அன்பு கொண்டார்கள். அது காந்தா ஆசக்தி. ஆத்ம நிவேதன ஆசக்தி. ஆத்ம நிவேதனம்னா பூரண சரணாகதி, அதாவது இறைவா நீ மட்டும்தான் இருக்கிறாய், இது எல்லாம் உன்னுடையது, உன்னுடைய கருவிகள் இந்த உடலும் மனசும், ஆகவே நீயே இதை கொண்டு இந்த உலகத்தில் வாழ்கிறாய் என்று தன்னை முழுவதுமாக அவனிடத்திலே ஒப்படைத்து விடுகின்ற அர்ப்பணிப்பு மனப்பான்மைக்கு வந்து ஆத்ம நிவேதன ஆசக்தி, அது ஒரு ஈர்ப்பு. தன்மயதா ஆசக்தி. தன்மயதான்னா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், தன்மயம் அப்படிங்கிற வார்த்தை வந்து நீ அதுவாகவே இருக்கிறாய், அந்த இறைவனும் நீயும் வேறு வேறு இல்லை, இறைவனோடு கரைந்து விடுவது அப்படிங்கிற வார்த்தை தான் தன்மயம் அப்படிங்கிற வார்த்தைக்கு நம்ம நிறைய விளக்கம் கொடுத்துட்டோம். அப்புறம் பரம விரக ஆசக்தி, அதாவது பிரிவே கிடையாது, அந்த பரமாத்மா அந்த இறைவன் என்ற பிரிவில்லை, அவன் இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் அவன் இல்லை, அதாவது பிரிஞ்சிட்டா எனக்கு வேதனை கொடுத்துரும், அப்படிப்பட்ட ஒரு அட்டாச்மெண்ட், அப்படிப்பட்ட ஒரு உறவு. அதாவது இறைவனும் நானும் பிரிக்க முடியாதவர்கள், இறைவன் என் இடத்துல இருந்து பிரிஞ்சிட்டா நான் இருக்க மாட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு இறைவன் மேல ஒரு அபரிமிதமான ஈர்ப்பு. அப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க, கணவன் மனைவி உறவுல அப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லையா. அது மாதிரி கோவலன் கண்ணகி வரலாறுலாம் அப்படிதான், கோவலன் கண்ணகி வரலாறுல கோவலன் மேல அளவு கடந்த அன்பு வச்சிருந்தா கண்ணகி. கோவலன் வந்து கொல்லப்பட்டான்னு தெரிஞ்ச உடனே கண்ணகி பயங்கர கோபத்துல போய் மதுரையை எரிச்சுட்டு அவளும் இறந்துட்டாள் இல்லையா. அப்ப அப்படிப்பட்ட ஒரு ஆசக்தி, ஒரு ஈர்ப்பு, அது வந்து இறைவனிடத்திலையும் அப்படி இருக்கும், அவன் இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் அவன் இல்லைங்கிற ஒரு அன்பு. ஏக்கதா அபி ஏக்க தசதா, அப்படின்னா இருப்பது ஒன்றே, இருப்பு மாத்திரமே, இறைவன் மாத்திரமே என்று 11 வகையான ஈர்ப்பு இறைவன் பால் இருக்கிறது. இதுதான் 11 வகையான பக்தி அப்படிங்கிறதையும் பார்க்கிறோம். அப்ப இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? குணம், ரூபம், பூசை, நினைவு, சேவை, நட்பு, அன்பு, சரணாகதி, தன்மயம், விரகம். விரகம்னா பிரிவு, அவனிடத்துல இருந்து பிரிக்கவே முடியாது அப்படிப்பட்ட ஒரு ஒற்றுமை, அதை விரகம்னு சொல்றோம். அந்த மாதிரி இத்தனை வகையான பக்தி இருக்கிறது. ஆனா இதனுடைய முடிவு என்ன தெரியுமா? அன்பு மாத்திரம்தான், ஒரே விஷயம்தான். ஆரம்பத்துல இப்படி 11 வகையான பக்திகள் நம்ம மாத்தி மாத்தி ஈர்ப்பினால் செய்யலாம், அது நம்முடைய மனம் சார்ந்த பக்தி. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஈர்ப்பு இருக்கும், அத்தனை பக்தர்களையும் சொல்றாரு இங்க, 11 வகையான பக்தர்களை காட்டி கொடுக்குறாரு நாரதர். ஏன்னா இத்தனை கேரக்டர் இருப்பாங்க, இத்தனை கேரக்டர். நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாரும் ஒரே மாதிரி பக்தி செய்ய மாட்டாங்க, ஒருத்தருக்கு வந்து குணம் பிடிக்கும், ஒருத்தருக்கு ரூபம் தான் பிடிக்கும், ரூபம் பிடிக்கிறவங்க குணத்தை கண்டுக்க மாட்டாங்க, அதே மாதிரி சேவை செய்யறவங்க வந்து சரணாகதி அடைய மாட்டாங்க, சரணாகதியில் இருக்கிறவங்க அந்த குணத்தை விரும்ப மாட்டாங்க. இப்படிதான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான வித்தியாசம் இருக்கும். இதெல்லாம் பிரேமை, இதுதான் உண்மையா கடைசியில தூய்மையில முடியும், அந்த அன்புல முடியும், அந்த பராபக்தியில முடியும். இதுதான் தொடக்கமா இருந்தாலும் முடிவு வந்து ஒன்றுதான், அது தூய பக்தி, பராபக்தி என்று சொல்றார். அப்ப இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்னா, ஆரம்பத்துல இருமைகள் இருக்கலாம், இது மாதிரி கொஞ்சம் முன்னேற்றம் அடையும் போது, இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும்போது இறைவனும் நானும் வேறு வேறு இல்லை என்ற ஒரு நெருக்கம் வரலாம், கடைசியா உச்சத்துல தன்மயமாகி விடுகிறது, இறைவனும் நானும் ஒன்றே, இறைவன் மட்டும்தான் இருக்கிறான் அப்படின்னு இறைவனிடத்திலே தன்னை முழுமையாக ஒப்படைத்து விட்டு தான் கரைந்து விடுவது, அதுதான் அத்வைதம் என்று பார்க்கிறோம். அப்ப இதுல எது இருந்தாலும் தவறு இல்லை, ஆனா முடிவுல வந்து பராபக்தியா அது மலரணும். ஆரம்பத்துல இந்த 11 வகையான ஈர்ப்பு இருக்கலாம் இறைவன் பால், ஆனா முடிவுல ஒரே பக்தியாக மாறணும், அது பராபக்தியாக மாற வேண்டும். அதுதான் நம்ம 4 மார்க்கங்கள் அப்படின்னு சொன்ன இல்லையா, அதுதான் தாச மார்க்கம், அந்த மாதிரி பல மார்க்கங்களை எடுத்துக்கலாங்கிறது இங்க பார்க்க முடியுது. அப்ப ஒரே வரியில சொல்லணும்னா, பக்தி ஒன்றுதான், ஆனால் அது பலவிதமான அன்பு வடிவங்களில் மலர்கிறது என்று பார்க்க முடிகிறது. இதுதான் இந்த சூத்திரத்துக்கான பொருள். அப்ப இந்த நாரதர் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லிக்கிட்டே வரும்போது ஒரு முக்கியமான விஷயத்தை நமக்கு இங்க சுட்டி காட்டுறாரு. என்ன அப்படின்னா, தன்னுடைய உபதேசம் வந்து என்னுடைய தனிப்பட்ட கருத்து கிடையாது, இது ஒரு பாரம்பரிய சம்பிரதாய உண்மை என்று உறுதிப்படுத்துகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா அதை அடுத்த விஷயத்துல சொல்லுவார், இப்ப அடுத்த சூத்திரத்தை அதான் சொல்ல போறார். நம்ம நாரதருடைய பக்தி சூத்திரம் வந்து ஏதோ நாரதர் தன் சொந்த கருத்தை சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்க கூடாதுப்பா. இது நாரதருடைய பெருந்தன்மை. நாரதர் வந்து ஒரு மிகப்பெரிய ரிஷியாக இருந்தாலும் அவர் வந்து அவருடைய குரு கிட்ட தானே இந்த விஷயத்தெல்லாம் கத்துக்கிட்டார். நாரதருடைய வாழ்க்கை வரலாறு படிச்சீங்கன்னா தெரியும், அவர் சின்ன பையன்ல நிறைய ரிஷிகளுக்கு சேவை செஞ்சார், நிறைய சாதுக்களுக்கு சர்வீஸ் பண்ணிட்டே இருந்தார். அப்பதான் அவங்க சாதுக்கள் பேசுற அந்த அத்தியாத்ம ஞானங்களை எல்லாம் உள்வாங்கினார். அவங்க அம்மா வந்து சாதுக்களுக்கு எல்லாம் வேலை செய்யும் போது அங்க வந்து விளையாட விட்டுருவாங்க, அப்படி விளையாட விடும்போது நாரதர் அப்படியே கூட இருந்து கத்துக்கிட்டார். அதுலதான் அவர் இந்த அளவுக்கு உயர்ந்தார். அப்ப நாரதர் என்ன சொல்றாருன்னா, இது என்னோட தனிப்பட்ட கருத்து கிடையாது, இது ஒரு பரம்பரை உண்மை என்று உறுதிப்படுத்துகிறார் என்பதை அடுத்த சூத்திரத்துல பாக்குறோம். அது 17வது சூத்திரம். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாரதர் சொல்றார், இத்தியேவம் வடந்தி ஜன ஜல்ப நிர்பயாக ஏகமதா குமார வியாச சுக சாண்டில்ய கர்க்க விஷ்ணு கவுண்டின்ய சேஷாதாரா ஆருணி பலி ஹனுமன் விபீஷணாதயோ பக்தியாச்சாரியாக. அருமையா சொல்றார். நீங்க என்ன சொல்றாருன்னா, இத்தியேவம் இவ்வாறு கூறுகின்றார்கள், ஜன ஜல்ப நிர்பயா, உலகத்தின் பேச்சை அஞ்சாதவர்கள், ஒரே கருத்துடையவர்கள், பக்தி ஆச்சாரியர்கள் என்று தன்னுடைய குருநாதர்களை தன்னுடைய முன்னோர்களை இங்க ஞாபகப்படுத்துறார் நாரதர். அதாவது முடிக்க போறார் இல்லையா பக்தி சூத்திரத்தை. இப்ப நம்ம 17வது சூத்திரத்துல இருக்கிறோம், அதாவது மொத்தம் 84வது சூத்திரத்துல 83வது சூத்திரத்துல இருக்கிறோம். என்ன சொல்றாருன்னா, பக்தி உபதேசம் என்பது, இப்ப நான் உங்களுக்கு சொன்ன இந்த பக்தி உபதேசம் என்பது என்னுடைய சொந்த கருத்து இல்லை, பல மகான்களின் ஒருமித்த சாட்சி விஷயம் என்று சொல்றார். ஜனஜல்ப நிர்பயாக, எப்படி ஆச்சாரியர்கள் அதை சொல்வதற்கு அஞ்சவே கிடையாது, அவர்கள் அனுபவத்தை, தான் அடைந்த அனுபவத்தை உபதேசித்தார்கள் அப்படின்னு இங்க சொல்றாரு. யார் யார சொல்றார் ஆச்சாரியர்கள் யார் யார் அப்படின்னா, பேர் சொல்றேன் கேளுங்க. சனத்குமாரர், வியாச மகரிஷி, சுகர், சாண்டில்ய மகரிஷி, ஹனுமான், விபீஷணன், இவர்களெல்லாம் பாரம்பரியமான பரம்பரை சம்பிரதாய ஆச்சாரியர்கள். இவர்களெல்லாம் ஒவ்வொரு காலத்திலையும் வந்து இந்த உலகத்துக்கு ஏகப்பட்ட விஷயங்களை உபதேசித்தவர்கள். இவர்களெல்லாம் எனக்கு உபதேசித்தவர்கள். ஏன்னா நாரதர் வந்து பல மகான்களை சந்திச்சார், அதுல சனத்குமாரரை சந்திச்சுதான் அவர் நிறைய விஷயங்களை பேசினார். அது ஏற்கனவே நான் ஒரு நூல் கொடுத்துருப்பேன், நம்முடைய அத்வைத வேதாந்தத்திலேயே இருக்கும், சனத்குமாரர்கிட்ட அவர் பேசின அந்த நூல். அது மாதிரி வியாச மகரிஷி சந்திச்சு பேசுறார், சுகரை சந்திச்சு பேசுறார், சாண்டில்ய மகரிஷியை சந்திச்சு பேசுறார், ஹனுமான் விபீஷணன் போன்ற எல்லாரையும் பார்க்கிறார். ஏன்னா இவர்கள் எல்லாம் மிக உயரிய ஆச்சாரியர்கள். எப்படி சொல்றார், இத்தியேவம் இவர்கள் கூறுகின்றார்கள், உலகத்திற்கான எந்த பேச்சுக்கும் அஞ்சாதவர்கள், ஒரே கருத்துடையவர்கள், பக்தி ஆச்சாரியர்கள் அப்படின்னு சொல்லி இந்த மகான்களை எல்லாம் இங்க நினைவு கூறுறார். இவர்கள் பல வகைகளில் இருந்தாலும் இவர்கள் எல்லோரும் ஒரே உண்மையை உணர்ந்து கொண்டு உலகத்துக்கு உபதேசித்தார்கள் என்று இங்க சொல்றார். அது எப்படி இங்க புரிய வைக்கிறார் அப்படின்னா, சனத்குமாரர் ஞானத்தின் உச்சம், வியாச மகரிஷி வேதங்களை தொகுத்தவர், சுகர் வந்து பரம ஞானி. சுகர் வந்து அமனத்தோடு தான் இருப்பார், சுகர் வந்து ட்ரெஸ் கூட போட மாட்டார். ஆனா சுகரும் அந்த நிலையில தன்னை மறந்து எப்பவுமே அந்த ஈஸ்வர நிஷ்டையிலே அந்த இறைவனோடவே இணைஞ்சிருப்பார், பிரம்ம ஞானியாவே இருப்பார் சுகர். சாண்டில்ய மகரிஷியும் அப்படிதான், பக்தியினுடைய தத்துவங்களை உலகத்துக்கு கொடுத்தவர். ஹனுமார் தாசிய பக்தி செஞ்சவர், ராம பக்தன், ஹனுமார் வந்து ராமனையே புதிப்பாடிக்கிட்டு இருந்தார். ஆனா நம்ம ராமன் அப்படிங்கிற நிலையில கூட அவர் எப்படி பார்த்தார், ஆத்மாவா அன்பா தான் பார்க்கறார், அவர் அன்பு செய்யறார் இல்லையா ராமன் இடத்துல, அந்த அன்பு தான் இங்க உண்மையான பராபக்தி. ஏன்னா ராமனை வந்து அந்த ஆத்மாவா அந்த பிரம்மமா பார்த்தார், அதனால அது தாசிய பக்தியா பாக்குறோம். விபீஷணன் வந்து சரணாகதியா பாக்குறோம். அப்ப இங்க எல்லாரையுமே கம்பேர் பண்றார் பாருங்க. எப்படி கம்பேர் பண்றாருன்னா, ஞானத்திலேயே மிக உயர்ந்த உச்ச ஞானியா சனத்குமாரர் எடுத்துக்கிறார், வேதங்களை எல்லாம் தொகுத்த வியாச மகரிஷி எடுத்துக்கிறார், மிக பரம ஞானியான சுகரையும் எடுத்துக்கிறார், பக்தியின் தத்துவங்களை உலகத்துக்கு அழகாக உபதேசித்த சாண்டில்ய மகரிஷி எடுத்துக்கிறார், தாசிய பக்தி செய்கின்ற அனுமானை எடுத்துக்கிறார், சரணாகதிக்கான விபீஷணனை எடுத்துக்கிறார். இவர்கள் எல்லாம் பல வகைகளில் இங்கு இருந்தாலும் இவர்கள் எல்லாம் ஒரே உண்மையை உணர்ந்து கொண்டவர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இங்க ஹைலைட் பண்றார். அதான் நம்ம முக்கியமா புரிஞ்சுக்கணும். ஏன்னா நாரதர் வந்து, நீங்க எப்படி வேணா இருங்க, சரணாகதி பண்ணாலும் சரி, நீங்க தாசிய பக்தி நான் வேறு இறைவன் வேறு என்று இறைவனுக்கு தான் தாசன், இறைவன் எனக்கு தலைவன் என்று நீங்க இருந்தாலும் சரி, அல்லது பக்தியில நீங்க மிக உயர்ந்த தத்துவங்களை உணர்ந்தாலும் சரி, பரம ஞானியா இருந்தாலும் சரி, சாஸ்திரங்களை எழுதுனவர்களாக இருந்தாலும், எல்லாம் ஒரே உண்மையை உணர்த்துகின்ற விஷயங்கள் தான். அந்த ஒரே உண்மையை உணர வேண்டும் என்றுதான் இங்க சொல்றார். அது ஒரு தனி மனிதன் சொல்லுகின்ற விஷயம் கிடையாதப்பா, இது பரம்பரை உண்மை. பல மகான்களும் பல ஆச்சாரியர்களும் பரம்பரை பாரம்பரியமாக சம்பிரதாயத்தின் அடிப்படையிலே வந்து சாதகர்களுக்கு உபதேசித்தார்கள் என்று பார்க்கும்போது, இப்ப நமக்கு சந்தேகம் கலைந்து விட வேண்டாம். நம்முடைய சந்தேகம் என்ன, நான் சரணாகதி பண்றது நல்லதுங்களா, இல்ல நான் வந்து இறைவனை தலைவனா பார்த்துக்கிட்டு நான் இறைவனுக்கு தாசனா இருக்கிறது நல்லதுங்களா, இல்ல நான் ஞானியா இருக்கிறது பெட்டரா அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா, நீங்க எப்படி வேணா இருங்க, ஆனா உண்மை என்ன, எல்லாம் ஒரே உண்மையை உணர்ந்த ஞானிகளை உதாரணமா எடுத்துக்குங்க. அவர்கள் எப்படி உணர்ந்தார்களோ அதைத்தான் நீங்களும் உணர வேண்டும். நீங்க சரணாகதி செய்வீங்களோ, இல்ல ஆண்டான் அடிமை என்று தலைவன் தாசனா இருப்பீங்களோ, அனுமான் மாதிரி இருந்தாலும் சரி, நீங்க விபீஷணன் மாதிரி இருந்தாலும் சரி, இல்ல நீங்க பரம ஞானியாக சுகராகவே இருந்தாலும் சரி, உண்மை என்ன, ஒரே உண்மைதான், இருப்பு மாத்திரமே, இறைவன் மாத்திரமேங்கிறத உணர்ந்து கொண்டால் அதுதான் மிக உயர்ந்த பக்தி, பராபக்தி. அந்த ஒரே உண்மையை உணர்கின்ற விஷயம்தான் இங்கு முக்கியம் என்பதை மீண்டும் அந்த ஏகாந்த பக்தியை இங்கு நினைவு கூறுகிறார் என்று நாம் இந்த சூத்திரத்துல பார்க்கணும். இது நாரதருடைய தனிப்பட்ட கருத்து அல்ல, எனக்கு முன்னாடி பல ஆச்சாரியர்கள் இதை வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள், அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று தன்னையும் மிகவும் தாழ்மையாகவே வெளிப்படுத்துகிறார் என்று இங்க பார்க்கிறோம். ஏன்னா இது என்னுடைய சொந்த கருத்து, நான் மிகப்பெரிய ஞானி என்று நாரதர் ஒரு நாளும் தன்னை பறைச்சாற்றி கொள்ளவில்லை என்பதையும் பார்க்கிறோம். அப்ப இதான் நம்ம புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, இப்ப நாரதர் வந்து இவ்வளவு பெரிய மகத்தான விஷயங்களை நமக்கு சொன்னாலும் அவரிடத்துல மமதை இல்லை பாத்தீங்களா, எவ்வளவு பெரிய மகத்தான விஷயத்த நாரத பக்தி சூத்திரம் வெளிப்படுத்தியிருக்கு, ஆனா மமதை கிடையாது. அதுதான் இந்த இடத்துல பார்க்க முடியுது, அது நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். அப்ப இங்க பல ஆச்சாரியர்கள் ஆனால் ஒரே கருத்து, அனுபவம் என்ன, இருப்பது இருப்பு மாத்திரமே, இறைவன் மாத்திரமே. அப்ப பக்தி என்றால் ஒரு கருத்தல்ல, பல மகான்களின் ஒருமித்த அனுபவம் என்பதை நாம் உணர வேண்டும் என்று இங்க நாரத பக்தி சூத்திரத்துல புரிய வைக்கிறார். 18வது சூத்திரத்துல முடிக்க போறார், அதான் கடைசி சூத்திரம். யாயிதம் நாரத புரோக்தம் சிவானுசாசனம் விஸ்வசிதி ஸ்ரத்ததே ச பக்திமான் பவதி ச பிரேஷ்டம் லபத்தே ச பிரேஷ்டம் லபத்தே. இங்க என்ன சொல்றாருன்னா, இந்த நாரதர் கூறிய மங்களகரமான உபதேசத்தை நம்பி ஸ்ரத்தையுடன் ஏற்கின்ற ஒவ்வொரு சாதகர்களும் மிக உயர்ந்த பராபக்திமான்களாக மாறுகின்றீர்கள், அவர்கள் மிகவும் பிரியமானதை அடைகின்றீர்கள், அடைவீர்கள் அப்படின்னு இங்க ஆசீர்வதிக்கிறார். யாயிதம் நாரத புரக்தம், இதை யார், இதை உபதேசம் செய்த இந்த நாரதன் சொல்வது என்னன்னா, என்னுடைய மங்களகரமான உபதேசத்திலே சிவானுசாசனம், சிவானுசாசனம்னா சிவனுடைய அனுசாசனம்னு எடுத்துக்கூடாது, மங்களகரமான உபதேசம்னு எடுத்துக்கணும். ஏன்னா சிவம்னாலே மங்களம் தான் பேரு, அதனால மங்களாசாசனம், மங்களகரமான உபதேசம். விஸ்வசிதி, யார் இதை இந்த உபதேசத்தை மங்களகரமான இந்த நாரத பக்தி சூத்திரத்தை சித்தையுடன் நம்பிக்கையுடன் விஸ்வசித்தினா நம்புகிறார்களோ, அப்படிப்பட்ட ஸ்ரத்தை உள்ளவர்களிடத்திலே நம்பிக்கை அடைந்தவர்களிடத்திலே உண்மையான பக்திமான் வெளிப்படுவார், பராபக்தி செய்கின்ற ஞானியாக அவர் மாறுவார். அப்படிப்பட்டவர்கள் அந்த இறைவனுக்கு பிரியமானவர்கள், பிரேஷ்டம் மிகவும் பிரியமானவர்கள், லபத்தே இறைவனை விரும்புகின்றவர்களாக இறைவனுக்கு பிரியமானவர்களாக ஆகின்றார்கள், அவர்கள் இறைவனை அடைகின்றார்கள் என்று இந்த சூத்திரத்திலே நாரதர் நிறைவு செய்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த சூத்திரத்தினுடைய மைய கருத்து எப்படி எடுத்துக்கலாம், இந்த நாரத பக்தி சூத்திரத்தை நம்பிக்கையோடு இதுவரை கேட்டவர்கள் எல்லோருமே அதை நடைமுறைக்கு கொண்டு வந்தால் நிச்சயமாக அவர்கள் அந்த பரமானந்தத்தை அனுபவிப்பார்கள், அந்த பரமனோடு ஒன்று விடுவார்கள், கரைந்து விடுவார்கள் என்ற மிக உயரிய கருத்தை இந்த சூத்திரத்துல முடிக்கிறார். பிரேஷ்டம் லபத்தே, இறைவனுக்கு மிக விருப்பமானவர்களாக ஆகிவிடுவார்கள், இறைவனை அடைந்து விடுகிறார்கள் அப்படிங்கிறத இந்த இடத்துல நிரூபணம் செய்கிறார் என்று பார்க்கிறோம். இப்படிதாங்க இந்த நாரத பக்தி சூத்திரம் அருமையா நமக்கு நிறைவாகிறது. இப்ப இன்றைக்கோட நம்ம 84 சூத்திரங்களை பார்த்து முடிச்சிட்டோம். இந்த 84 சூத்திரங்களும் ஏதோ ஒரு ஒவ்வொரு வரியில சொல்லக்கூடிய வரிகளா பார்க்காம இந்த 84 சூத்திரங்களும் நாம கடந்து வந்த ஒரு ஆன்மீக பயணம் என்பதாக பார்க்கணும். இந்த பயணத்துல நாம என்ன கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா, பக்தி என்றால் என்ன, பராபக்தி எப்படி நம்ம இடத்திலே வெளிப்படி ஆரம்பிக்கும், அதற்கான சாதனைகள் என்ன, உண்மையில் அந்த பராபக்தி என்ற தூய பிரேமை என்பது என்ன, அப்படிப்பட்ட பக்தி இறுதியாக அத்வைதத்திலே எப்படி கரைகிறது என்று எல்லா விஷயங்களையும் ஒவ்வொன்றா நம்ம பார்த்தோம். ஆரம்பத்துல நான் வேறு இறைவன் வேறு என்று இருமைகளில் பக்தி தொடங்கப்பட்டாலும் இறுதியில அது வந்து நானும் நீயும் வேறுவர் அல்ல, இருப்பது இருப்பு மாத்திரமே என்று நம்மை நாம் முழுவதுமாக இறைவனிடத்திலே கரைத்து விடுகின்ற பராபக்தி, அந்த தூய அன்பு தான் இங்கு உயர்ந்த அத்வைதம். அந்த இடத்திலே அகங்காரம் கரைந்து விடுகிறது, மனம் தூய்மையாகி விடுகிறது, அன்பு பரிபூரணமாகிறது என்று பார்க்க முடிகிறது. அப்ப நாரதர் நமக்கு கற்றுக் கொடுத்த மிக முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, பக்தி என்றால் பரம அன்பு, பக்தி என்றால் அமிர்தம், பக்தி என்றால் சரணாகதி, பக்தி என்றால் இடையறாத நினைவு, பக்தி என்றால் தூய அன்பு, பக்தி என்றால் தன்மயம். அப்ப இறுதியில பக்தி என்றால் பரமன், பிரம்மம் என்று நிறுத்துறார், இங்க அதோடு முடிக்கிறார். அப்ப பக்தி என்றால் இங்கு இறைவன் தான், இறைவனுக்கு வேற எதுவுமே இல்லை. அந்த உண்மையான அன்பு இறைவனை உணர்த்திவிடும், இருப்பது இறைவன் மாத்திரமே. அப்ப இந்த சூத்திரங்கள் எல்லாம் மனப்பாடம் செய்வதற்கல்ல, வாதம் செய்வதற்கல்ல, நாம் வாழ்க்கையாக வாழ்வதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று புரிந்து கொண்டு நடைமுறைக்கு வர வேண்டும் என்று கூறி இந்த நாரத பக்தி சூத்திரத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி. ஓம் தத்சத்.